إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك الفوز العظيم ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய உலமாக்களே, அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய அக்கறை பற்று நிர்வாக உறுப்பினர்களே, அக்கறை பற்று பள்ளிவாசல் சம்மேளனங்களுடைய நிர்வாகிகளே, நிர்வாக அங்கத்தவர்களே, நல்லவைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்துடன் ஆசையுடன் உண்டு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே, ஆங்காங்கே ஒதுக்கு புறமாக இருந்து கொண்டு நாங்களும் சமூகத்தில் பார்வையாளர்கள் அல்ல, பங்காளிகள் என்று சொல்லக்கூடிய உணர்வுடன் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அனைத்துக்கும் மேலால் மறக்க முடியாத, ஞாபகமூட்டப்பட வேண்டிய இந்த நிகழ்வுக்கு பின்னால் இருந்து காத்திரமான பணிகளை செய்த வாலிப சங்கங்கள் அமைப்புகள் பலருடைய முயற்சிகள் இதற்கு பின்னால் மறைந்திருக்கிறது எனக்கு தெரியும். அவர்களையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு அமர்வாக இந்த அமர்வை ஆக்கித்தர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு இதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் ஒரு வேண்டுகோளையும் சொல்லி என்னுடைய நிகழ்ச்சியை பயானை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் கல்விக்கு பஞ்சம் கிடையாது. அறிவு தேடல் என்பது சில பட்டன்களை அமைத்தினாலும் அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பம் இதற்கு அப்பாலும் இருக்கிறதா என்று சொல்லி கேள்வி எழுப்பப்படக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. பயான்கள், செய்திகள், புத்தகங்கள், கற்பனைக்கு அப்பால் பட்ட புத்தகங்களை எல்லாம் டவுன்லோட் செய்து பார்த்து கொள்ளக்கூடிய வாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவுக்கு பஞ்சம் கிடையாது. வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக படிக்க வேண்டும் என்றிருந்தால் இங்கே வரவேண்டிய தேவையும் ஏற்பட மாட்டாது. அது சம்பந்தமாக பேசப்பட்ட ஒளி நாடாக்கள் இவராலும் இருக்கிறது. மிக பணிவாக சொல்லுகின்றேன், இது அறிவு பரிமாற்றத்துக்குரிய ஒரு சபையாக இதனை ஆக்காமல், இதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஒரு சபையாக நாங்கள் இதை ஆக்கமிச்சுப்போம். சொல்லப்படக்கூடிய விடயங்கள் எல்லாம் நல்ல விடயங்கள், காத்திரமான விடயங்கள், தேவையான விடயங்கள் என்று சொல்லி மட்டும் இதனை முற்றுப்புள்ளி வைத்து விடாமல் இதனை வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். இதனை வாழ்க்கையில் கொண்டு வருவோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் ஒரு தனி மனித வாழ்வு கிடையாது, கூட்டு வாழ்வு தான். கூட்டு வாழ்வு யாருக்கும் சொல்ல முடியாது, நான் நல்லாக புள்ள வளர்க்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி. நீங்க நன்றாக பிள்ளைகளை வளர்த்தாலும் கூட காலப்போக்கில் அந்த பிள்ளைகளை நிக்காக செய்து கொடுக்க வேண்டும். அவரும் நல்லாக நல்லவனாக பிள்ளைகளை வளர்த்திருந்தால்தான் உங்களோட பிள்ளைகள் எதிர்காலம் என்ன செய்யும், நல்லதாக அமையும். நான் நல்லாக வளர்த்து விட்டேன் என்று சொல்லி யாருக்கும் பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது. உங்களுக்கு ஐந்து குழந்தைகள் என்று சொன்னால் நீங்க ஐந்து குடும்பத்தில் சம்பந்தம் வைக்க போறீங்க. அந்த ஐந்து குடும்பமும் நல்லவர்களாக இருந்தால்தான் உங்களோட குடும்பம் நல்லதாக அமையும். எனவே யாருக்கும் பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது, நாங்க பாக்கியசாலிகள், நாங்க நன்றாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி யாருக்கும் தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ள முடியாது. நாங்கள் அனைவரும் உண்டாக சேர்ந்துதான் எங்களை நாங்கள் புகழ வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று உங்களுக்கு மத்தியில் வந்து அனந்தர சொத்து வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக ஒரு தெளிவுரை வழங்க வேண்டும். அதனால் நடக்கக்கூடிய அந்த வாரிசுரிமை சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்தாதின் காரணமாக சமூகத்தில் ஏற்பட்டிருக்கூடிய இன்னோரன்ன பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், அனைத்துக்கு மேலால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை, அனைத்துக்கு மேலால் பல வகையான பாவங்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய இந்த பாவம், இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும், எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், ஊரை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கவலைப்பட்டு பலருடைய சிந்தனையில் உதித்து பலரால் பேசப்பட்டு, நான் யதார்த்தத்தை சொல்லுகின்றேன், இன்று காலையில் கூட ஒரு சகோதரி, இந்த ஊரைச் சேர்ந்த ஒரு சகோதரி என்னுடன் உரையாடுவதற்கு பேசுவதற்கு முயற்சித்திருக்கிறாள், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. என்னுடைய ஆபீஸுக்கு காரியாலயத்துக்கு கால் பண்ணி இந்த செய்தி அமானிதம் இதனை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சொல்ல, அந்த ஆளும் எனக்கு பேசி எனக்கு சொல்லுகிறார், பல நாள் கண்ட கனவு இன்று ஒரு நினைவாக மாறிவிட்டது, அந்த சந்தோஷத்தில் இதனை நீங்கள் எத்தி வையுங்கள் ஹதரத் அவர்களுக்கு என்று சொல்லி அந்த பெண் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றிருந்தால் திரைகளுக்கு பின்னால் இருந்து கொண்டே பல நூற்றுக்கணக்கான பெண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்னொரு பிரச்சனைகளுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதனை ஒரு பயானாக மட்டும் எடுத்து விடாமல் இதனை நாங்கள் செயல்படுத்துவோம், சமூக மட்டத்தில் இதை அவுளாக்குவோம், இதனை அனைவருமாக சேர்ந்து கொண்டு வருவோம். இந்த பாவத்துக்கு எந்த வகையிலும் நான் துணை போக மாட்டேன் என்ற முடிவுக்கு வாருங்கள். நாங்கள் படித்திருக்கிறோம், ஒருவர் வட்டி வாங்குவதாக இருந்தால் அதற்கு எட்டு பேர் பங்காளியாக மாறிடுவாங்க. ஒருத்தர் வட்டி வாங்குகிறார் என்றிருந்தால் ஒருவன் வட்டி கொடுக்க வேண்டும், அப்படித்தானே? ஒருவர் வட்டி வாங்குவதாக இருந்தால் ஒருவன் என்ன செய்ய வேண்டும், வட்டி கொடுக்க வேண்டும். அந்த வட்டியை ஒருவன் எழுத வேண்டும். அந்த வட்டிக்கு இரண்டு சாட்சிகள் தேவைப்படும். இவர்கள் அனைவர்களும் அந்த பாவத்தில் உடந்தையானவர்கள். இதே போல ஒருவர் சீதனம் வாங்குகிறார் என்றால் வாங்குகிறவன் மட்டுமல்ல கொடுக்கிறவன், கொடுக்கக்கூடிய தகப்பன் பெற்றோர் அவர்கள் மாத்திரமல்ல, அந்த சீதனத்துக்கு இரையாகக்கூடிய அந்த பெண் சகோதரி, அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடக்கூடியவர்கள்,
பள்ளி நிர்வாகிகளாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், அனைத்துக்கு மேலால் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து போய் சாப்பிடக்கூடிய வலியுமா? இது ஒருவருடைய பாவம் அல்ல, ஒருவருடைய தவறு அல்ல. நான் ஒன்று சொல்லுகின்றேன், கடந்த காலங்களை மறந்து விடுங்கள், அல்லாஹ் அதனை மன்னித்து விட்டான். அதனை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நடக்க இருப்பதை பாருங்கள். மிக அன்பாக சொல்லுகின்றேன், நம் அனைவருமாக சேர்ந்து இந்த விடயத்தை ஆய்வு செய்தல்ல அமுல்படுத்த வேண்டும். ஆய்வு செய்து முடித்து விட்டோம், ஆய்வு கடமில் இதுல. உதாரணமாக யூசுப் முஃப்தி அவர்கள் வந்து சீதனம் வாங்குவது, கொடுப்பது, பங்கெடுப்பது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்து விட்டார்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இது ஃபத்வா இல்லை. இது அக்கறைப்பட்டு ஜமியுத்துலமாவால ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுவது ஃபர்ழ் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். சொன்ன எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அக்கறைப்பட்டு அகிலங்கை ஜமியுத்துலமா கிளை ஒரு நாளைக்கு ஐந்து வேளை தொழ வேண்டும் என்று செய்தார்கள், ஃபத்வா கொடுத்தார்கள் என்று சொன்ன எப்படி இருப்பீங்க? அது ஃபத்வா இல்லைங்க, அது டிவைன் லா, அது இறக்கி வைக்கப்பட்டது, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஃபத்வா என்று வரக்கூடியது என்னவென்று சொன்னால், அது ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு குர்ஆனுடைய ஆயத்து இருக்கிறது, அதற்கு பல நூறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கருத்துக்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு கருத்தை எடுத்து இந்த கருத்து தான் இந்த இடத்துக்கு இந்த காலத்துக்கு பொருந்தும் என்று சொல்லி அக்கறை பத்து ஜெமியத்துலமா ஒரு தீர்ப்பு கொடுத்தால் அதற்கு என்ன சொல்லுவோம்? ஃபத்வா. அதற்கு என்ன பேரு? ஃபத்வா. சீதனம் என்ற விஷயத்தில், அனந்த லட்சத்து விஷயத்தில் ஃபத்வா கிடையாது, அது தீர்ப்பு, இறைவனுடைய தீர்ப்பு. எனவே நான் இதை பற்றி பேசுவதாக இருந்தால் மனித்தியால கணக்கில் அல்ல, நாள் கணக்கில் பேச வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இருக்கிறது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இதனை மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்லுகின்றோம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை விடவும் கூடுதலாக தவறுதலாக புரிந்து கொண்டவர்கள் யாரு? நாம. நாங்கள் உங்களுடைய பள்ளி நிர்வாகத்தில் பகல் சாப்பிடக்குள்ள நான் மிக அன்பாக சொன்னேன், எங்களுடைய பள்ளி வாசல்ல ஒரு பகுதியை ஒதுக்குங்கோ, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் வந்து எங்களுடைய இந்த பயானுகளை கேட்டுக்கொண்டு போகட்டும். யாரு யாரு? விருந்தாளிகளாக வரட்டுமே, அவர்களை வரவேற்போமே, அவர்கள் வந்து உட்காரட்டுமே, என்னுடைய செய்திகளை கேட்கட்டுமே. நாங்க பயங்கரவாதிகள் அல்ல, நாங்க துரோகிகள் அல்ல, நாங்க இனவாதிகள் அல்ல, நாங்கள் உலகத்துக்கு சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள். எங்களுடைய கோட்பாடு தான், நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம், எங்களுக்கு வாழ்க்கையை சொல்லித்தந்த இறைவன் என்று சொல்ற விடயங்களை எல்லாம் அவர்களுடைய காதுகளுக்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டும். நாங்கள் என்ன வழி செஞ்சோம் அதற்கு? உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை நாட்களில் நான் வானொலியில் ரௌதத்துல் குர்ஆன் என்ற தலைப்பில் அதனூடாக நான் பல கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். எனக்கு தெரியும், சில நாட்களில் நான் அசோகர் என்கிறது ஏற்பட்டால் பழைய ரெக்கார்ட போட்டு விடுவாங்க. அன்றைக்கு நாளைக்கு எனக்கு அதிகமான கோல் வாரது முஸ்லீம்கள் இருந்தல்ல, தமிழ் சகோதரர்கள் இருந்தது. என்ன ஐயா சோம் இல்லையா, ஏன் இன்னைக்கு பேசல? அதைத்தானே பார்த்துக்கொண்டே இருந்தோம், இன்னைக்கு ஏமாந்துட்டோமே, நாங்க நினைத்தோம் பேசுவீங்க. யார் சொல்றாங்க இது? அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள். மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், உங்களை சூழ இருக்கின்ற மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களை விருந்தாளிகளாக வர சொல்லுங்கள், உட்கார வையுங்கள். அவர்களுக்கு தரையில் உட்காருவது கஷ்டமா, நாற்காலிகளை கொடுத்து உட்கார வையுங்கள். கேட்கட்டுமே, பகிர்ந்து கொள்ளட்டுமே. எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, எங்களுடைய மார்க்கம் அனைவருக்கும் சொந்தமானது. قل اعوذ برب الناس الله எங்கேயும் சொல்லல, நான் மீங்களுடைய ரப் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ரப்பு الناس யாருடைய ரப்பு? மனிதர்களுடைய ரப்பு. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? வமா அர்சல்நாக இல்ல காஃபத்தன் லின்நாஸ். குர்ஆன் யாரு? குர்ஆன் என்ன இது? ஷஹ்ர் ரமழான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ். இது மனித சமூகத்துக்கு, மனித கோடிகளுக்கு. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த ஷரீஅத்தை, இந்த மார்க்கத்தை ஒரு முழு வடிவத்தில் விளங்கிக் கொள்ள பாருங்கள். நான் அதை கொஞ்சம் லைட்டா சொல்றேன். இஸ்லாத்தில் அஞ்சு பகுதி இருக்குது. எத்தனை பகுதி? அஞ்சு பகுதி. ஒன்று இருக்குது அகீதாவுடன் சம்பந்தப்பட்டது, ஏகத்துவம், கொள்கை, ஃபேத் என்று சொல்லுவோம், அதோட சம்பந்தப்பட்டது. நீங்க என்ன நம்பிக்கையில இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு உங்கள் அல்லாவுக்கு தான் தெரியும். இந்த ரகசியம் எனக்கும் இந்த ரப்புக்கும் இடையில ரகசியம், இது யாருக்கும் தெரியாது. ஏகத்துவம், கபருடைய விசுவாசம், மறுமை நாளை பற்றியுள்ள நம்பிக்கை, சுவர்க்க நரகத்தை பற்றியுள்ள நம்பிக்கை, மலக்குமார்களை பற்றியுள்ள விசுவாசம், ரசூல்மார்களை பற்றியுள்ள விசுவாசம், இதற்கு நாங்கள் சொல்லுவோம் இது நம்பிக்கை. ஈமானியத்தான பகுதி. என்ன பகுதி? ஈமானியத்தான பகுதி. இது யாருக்கும் இதுல அவரை பற்றி ஃபத்வா கொடுக்க எனக்கு முடியாது, என்னை பற்றி ஃபத்வா கொடுக்க உங்களுக்கு முடியாது. ஏனென்றால் அது எதோட சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. சரத்தானே, இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது, இபாதாத், வணக்க வழிபாடுகள். என்ன பகுதி? வணக்க வழிபாடு. மாஷா அல்லாஹ், ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு பள்ளிவாசல் எல்லாம் நிறைந்து வழிந்து காணப்படுகிறது. நோம்பு பிடிக்கக்கூடிய மக்கள் குடித்தாங்க, ஹஜ் செய்யக்கூடிய மக்கள் குடித்தாங்க, குர்ஆன் ஓதக்கூடிய மக்கள் குடித்தாங்க, பிள்ளைகள் எல்லாம் ஹாஃபிஸ்களாக இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், ஓர் அளவு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பலருடைய உழைப்பு முயற்சியினூடாக இபாதத்துடைய பகுதி ஓர் அளவு திருப்தி காணக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படும், இந்தியாவுடன், பாகிஸ்தானுடன், அரபு நாடுகளுடன், அல்லது ஐரோப்பா கண்டமுடன், அல்லது நார்த் அமெரிக்காவுடன் ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளுடைய முன்னேற்றம் ஓரளவு திருப்தி தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. எத்தனை சொன்னேன்? ஒன்று தௌஹீத், ஏகத்துவம், கொள்கை சார்ந்தது. இரண்டாவது இபாதத். மூணாவது ஒரு பகுதி இருக்கிற இஸ்லாத்தில், கொடுக்கல் வாங்கல். மூன்றாவது ஒரு பகுதி இருக்குது, கொடுக்கல் வாங்கல். அது பெரிய ஒரு பகுதி, விசாலமான பகுதி. வர்த்தகம் செய்வது, விவசாயம் செய்வது, பண்ணை தொழில் செய்வது, கூலி வேலை செய்வது, அரசாங்க உத்தியோகம் செய்வது, இதுக்கு ஹராம் ஹலால் இருக்குது. அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, சூறையாடக்கூடாது. சுபஹானல்லாஹ், அது பெரிய ஒரு பகுதி. இங்க இருக்கக்கூடிய ஜமீத்துலமாவுக்கு சொல்லுகின்றேன், ஒவ்வொரு பள்ளி கிழமையில ஒரு பள்ளியிலேயாவது ஃபிக்ஹுல் முஆமலாத், பஜாரில், கடை தெருவில் பின்பற்றக்கூடிய ஃபிக்ஹ் என்ன, மார்க்கம் என்ன, எது ஹராம் எது ஹலால், எது ஹராம் எது ஹலால், மிக தெளிவாக சொல்லப்பட வேண்டும். ஹராத்தை திண்டு கொண்டு காபத்துள்ளாவ மலம் வந்து என்ன பிரயோஜனம்? ஹராத்தை திண்டு கொண்டு ஹஜ்ரோசு கல்ல முத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஹராமாகி விட்டது. தொழில் ஹலாலாக்கப்பட வேண்டும். வர்த்தகம் செய்வது இபாதத், அதை ஞாபகம். தொழில் செய்வது என்ன? இபாதத். ஹதீஸ் இருக்குது தஃப்ஸீர் இப்னு கஸீர்ல, சூரத்துல் முஸ்ஸம்மில் ஆயத்துக்கு கீழே இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சொல்றாங்க, ஒருவர் பொருள் வாங்குவதற்காக வேண்டி அக்கரை பற்றில் கொழும்பில் இருந்து கொண்டு வந்து அக்கரை பற்றில் விற்பதற்காக வேண்டி சாமான் வாங்குவதற்காக கொழும்புக்கு போனார், கொழும்புக்கு போனார். அவர் கொண்டு வந்து சீப்பா கொடுக்கிறதுக்கு அல்ல, இங்கிருக்கிற மார்க்கெட் பிரைஸ் கதை விற்பதற்காக வேண்டி. இந்த ஊர்ல எந்த விலைக்கதை சாமான் விற்கப்படுகிறதோ கொழும்புல 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாவுக்கு எங்க விற்பாரு, இங்க ஊர்ல விற்பாரு. அந்த சாமான வாங்குறதுக்காக வேண்டி கொழும்புக்கு போற வழியில அவருக்கு மவுத்து வந்து விட்டால் அவர் ஷஹீத். இது நான் சொல்ல இல்ல, சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா சொன்னது. ஹலாலான உணவு சாப்பிடு என்று சொன்னா ஹலாலான உணவை தேட வேண்டுமே, ஹலாலாக சம்பாதிக்க வேண்டுமே. என்ன செய்யணும்? அதுக்கு வர்த்தகத்தை படிக்க வேண்டும், தொழில் படிக்கப்பட வேண்டும், தொழில் செய்யப்பட வேண்டும். நான் சும்மா கேட்கறேன், கொஞ்சம் என்னுடைய கதைங்க. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து தொழணும்? 17 வக்து. வக்தா ரக்காத்தா? ஜகாத் எவ்வளவு கொடுக்கணும்? 2.5 வீதம். வாழ்க்கையில வருடத்துக்கு திருடோம் போ, 1 மாதம் 29 ஆக இருக்கோ இல்ல 30 ஆக இருக்கோ மேலும். ஆயுள் எத்தனை ஹஜ் செய்யணும்? ஒரு ஹஜ். எத்தனை நிக்காஹ் செய்யலாம்? 4. கணவன் மௌத்தான மனைவி எவ்வளவு கால வித்தா இருக்கணும்? எல்லாத்துக்குமே அளவு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்? என்ன மார்க்கம் இது? எல்லாத்துக்குமே அளவு சொன்ன மார்க்கம், எல்லாத்துக்குமே அளவு சொன்ன மார்க்கம். ஏன் பாப்பா தொழில் இவ்வளவுதான் சம்பாதிக்கணும், இதுக்கு மேல சம்பாதிக்க கூடாது என்று சொல்லி ஏன் அளவு சொல்ல இல்ல? வாழ்க்கையில இதில் ஜும்மாவுடைய திறத்தில் அதான் சொல்லி பள்ளிக்கு அழைக்கப்பட்டு விட்டால் இங்கு அல்லாஹுடைய திக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். என்ன பக்கமாக? திக்ரின் பக்கமாக. ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா, அல்லாஹுடைய திக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். குர்ஆனுடைய வார்த்தைகளை பாருங்கள், குர்ஆனுடைய வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள். திக்ருல்லாஹ், அல்லாஹுடைய திக்ரின் பக்கம், அல்லாஹுடைய தியானத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொன்ன மார்க்கம். ஃபஇதா குபியத்திஸ் ஸலா, தொழுகை முடித்து விட்டால் அருள் நீங்க தெருவுக்கு போய் பஜாருக்கு போய் முடித்துக் கொண்டுல்லாவை தேடிக்கொள்ளுங்கள், முடித்துக் கொண்டுல்லாவை தேடிக்கொள்ளுங்கள். நாங்க என்ன சொல்றோம்? போறீங்களா பஜாருக்கு? அங்க மௌத்து வந்தா இனி முடிஞ்ச உங்களுக்கா? அரே அல்லாஹ் சொல்றான் பஜார் ஃபபுலுல்லான்னு சொல்லி, என்னுடைய அருள் பங்கு வைக்கிற இடம் அது, ஹலாலான உணவு கிடைக்கிற இடம் அது, அங்க போய் தொழில் செய். உலமாக்கள் இருக்கிறாங்க தௌரா ஓதி கொடுக்கிறவங்க, தௌரா ஓதினவங்க, அவர்களை வைத்துக் கொண்டு சொல்லுகின்றேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போயிட்டு முதலாவது செஞ்ச வேலை 3 வேலை. முதலாவது செஞ்ச வேலை எத்தனை வேலை? 3 வேலை செஞ்சார். முதலாவது செஞ்ச வேலை தெரியுமா? மஸ்ஜித் நபவி அமைத்தார்கள். அது வெறுமனே பள்ளி வாசல் இல்ல, அது ஒரு மதரசா, அது ஒரு மதரசா. கல்வி, சமூகத்தினுடைய முதுகெலும்பு கல்வி, கல்விக்கூடம், ஜாமியா, பல்கலைக்கழகம், மஸ்ஜித் நபவியில அரசியல் படித்தவர் தான் உமர் ஹத்தாப் ரழியல்லாஹு தஆலா. மஸ்ஜித் நபவியில அனந்த லட்சத்து சம்பந்தமான விஷயங்களை படித்தவர் தான் ஜைத் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு தஆலா. மஸ்ஜித் நபவியில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வர்க் படித்தவர் தான் அபூபக்கர் ஜர்ராஹ் ரழியல்லாஹு தஆலா. முதலாவது உருவாக்கினது பள்ளிவாசல், ஒரு ஜாமியா, ஒரு கலைக்கூடம், பள்ளிக்கூடம், அனைத்து வகையான கல்வியும். பொருளாதாரம் வேண்டுமா? சொல்லிக் கொடுத்தார்கள். மனிதர்களை உருவாக்கினார்கள் பள்ளி கொண்டிருந்து கொண்டு. என்ன செய்ய, அக்கறை பட்டு மட்டுமல்ல, இலங்கைக்கு ஏற்பட்ட ஒரு பின்னேற்றம் என்று சொல்ல முடியும். பள்ளிவாசல்களை நாங்கள் தொழுகைக்காக மட்டுப்படுத்திவிட்டோம், அல்லது ஜமாத்துக்கள் சார்ந்த பள்ளிகளாக பள்ளிக்கு பேர் வைத்து விட்டோம். எது சார்ந்த? ஜமாத்துக்கு. அது தௌஹீத் பள்ளி, இது தரீகா பள்ளி, இது தப்லீக் பள்ளி, அல்லாஹ்வுடைய பள்ளியை காரணித்த. இந்த கலாச்சாரம் மாற வேண்டும். மனிதர்கள் சேரக்கூடிய இடம் இது. மனிதர்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரன் சேருவார்கள், அவர்களுக்கு இங்கே இடம் இருக்கிறது. வணங்கி வழிபடுவதற்கல்ல, அவருடைய அன்றாட தேவைகளை இங்கிருந்து அவர்களுக்கு பூர்த்தி செய்ய முடியும். அதுக்காக நான் சொல்ல இல்லை, எந்த அமைப்பு இங்கு நடக்கக்கூடும், எல்லாம் நடக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும், தாவத்தும் நடக்கட்டும், தாவீம் நடக்கட்டும், ஹிதுபத்து நடக்கட்டும், சுபஹானல்லாஹ், தஸ்கியா நடக்கட்டும், ஜிக்ருடைய ஹாங்காக்கள் நடக்கட்டும், உளப்பரிசுத்தம், உளப்பரிசுத்தம் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல போய் பள்ளி வாசல் உருவாக்கினாங்க. ரெண்டாவது உருவாக்கினாங்க அழகான ஒரு பஜார் உருவாக்கினார்கள். எது உருவாக்கினாங்க? பஜார். நான் இன்றைக்கு அசருக்கு பிறகு அக்கறை பத்துடைய வாழ்வுடன் பேசினேன். நீங்கள் அனைவர்களும் படித்து 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 பட்டதாரிகளாக மாறி இங்கெல்லாம் அரசாங்க உத்தியோகம் செய்ய போனால் இந்த பஜார் யாருடைய கையில போய் சேரும்? அக்கறை பத்து பஜார் யாருடைய கை போய் சேரும்? உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் படித்து பட்டதாரிகளாக மாறிவிட்டார்கள். அவர் டாக்டர், இவர் இன்ஜினியர், அவர் சிவில் இன்ஜினியர், அவர் அக்கவுண்டன், அவர் பைலட், அவர் இப்படிப்பட்டவர் என்ற பட்டதாரிகளாக மாறி அவர்கள் எங்கேயோடத்தில் சம்பளம் வாங்குறாங்க. இந்த பஜார் யாருடைய கையில் போய் சேரும்? உங்களுக்கு இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல்காணி யார் விவசாயம் செய்வாங்க சொல்லுங்களேன்? யாருடைய கையில் போய் சேரும்? இஸ்லாம் ஒரு சும்மா நோபு புடிங்கோ தொழுங்கோ என்ற மார்க்கம் மட்டுமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க பள்ளியை உருவாக்கிட்டு, ஜாமியா உருவாக்கி விட்டு தெருவுக்கு போனாங்க. ஹதீஸ் வந்திருக்கிறது, நான் அந்த ஹதீஸ் அப்படியே உங்களுக்கு வாசிக்கிறேன், விளங்கிக் கொள்ள வாசிக்கின்றேன். இப்னு மாஜாவுல பதிவான ஹதீஸ், ஆறு சஹிஹான கிரந்தங்களில் ஒன்றுதான் இப்னு மாஜா, சூரத் இப்னு மாஜா. அதுல ஒரு ஹதீஸ பதிவு செய்றாங்க. ابو ابي عسيد رضي الله تعالى عنه சொல்றாங்க, دخل رسول الله صلى الله عليه وسلم في السوق, பஜாருக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தெருவுக்கு வந்தாங்கன்னா சூக்கு நபீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க மக்கள் கொஞ்ச பேர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. فنظر فيه, அத பார்த்தாங்க, அப்படியே பார்த்து போட்டு சொன்னாங்க, ليس هذا لكم بسوق, இது ஒரு சந்தையாக இருப்பதற்கு பொருத்தமற்ற இடம், இது அவ்வளவு பொருத்தமான லொகேஷன் அல்ல. எந்த பார்வையில் பார்த்தாங்களோ தெரிய சல்லாசனம். அதுக்கு பிறகு சும்மா இன்னும் ஒரு தெருவுக்கு போனாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்குது, மக்கள் கொஞ்சம் பேர் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதையும் பார்த்து சொன்னாங்க, இதுவும் உங்களுக்கு பொருத்தமான இடம் அல்ல. சுபஹானல்லாஹ். அதுக்கு பிறகு மூணாவது முறையாக இன்னும் ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, இந்த இடத்துக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா ரஜா இலா ஹால ஸூக், இந்த இடத்துக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, ஃபதாபா பீஹி, அதை பார்த்தது மட்டுமல்ல அதுல வலம் வந்தார்கள். நாலு பக்கத்தையும் பார்த்தாங்க, நாலு இடத்தையும் பார்த்தாங்க. அதை சுத்தி பார்த்து போட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதா சூக்குக்கும், இது உங்களுடைய பஜாராக இருக்கட்டும், இது தான் உங்களுடைய பஜார். சொல்லி பிடிச்சாங்க, இதை மூடுறதுக்கு யாரும் வழிவகுக்க வேண்டாம். இந்த இடத்துல யாரும் டச் பண்ணவும் மாட்டோம் யாரையும். இது உங்களோட பஜார். இது மிக அன்பாக சொல்லுகின்றேன், கிழக்கிலங்கையில் கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கிறது எனக்கு தெரியும். படித்தவர்கள் கூடிக்கொண்டு போறாங்க, சுய தொழிலை இழக்க வேண்டி வரும். இது ஆரோக்கியமானதல்ல, இது ஆரோக்கியமானதல்ல. பொருளாதாரம் சமூகத்துடைய முதுகெலும்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துடைய பொருளாதாரம் எப்படி அமைய வேண்டும் என்பதில் மிகவும் கவனம் செலுத்தினார்கள், மிகவும் கவனம் செலுத்தினார்கள். இந்த ஹதீஸ் ரிவாயத்து செய்து போட்டு இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுக்கு தலையங்கம் இட்டிருக்கிறாங்க, ஆச்சரியமான தலையங்கம். பாபுல் அஸ்வாகி வதுஹூலுஹா, தெருக்களை பற்றி பேசக்கூடிய பாடம், பஜார் சந்தைகளை பற்றி பேசக்கூடிய பாடம். அந்த சந்தைகளுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகுந்து நுழைந்து எப்படி வழிகாட்டினார்கள். மன் ஹஷ்ஷல ஃபலைஸ மின்னா, ஏமாற்றம் செய்தவன் என்னை சார்ந்தவன் அல்ல. இதை சொன்னது மிம்பரில் இருந்தல்ல, இதை சொன்ன எங்கிருந்தல்ல, மிம்பரில் இருந்தல்ல, இது நான் மிம்பரில் இருந்து பேசுகின்றேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்தில் போய் பார்த்தாங்க, ஒருவர் வியாபாரம் செய்கிறார், மேலுக்கெல்லாம் நல்ல இச்சப்பழம், உள்ளுக்கு கைய போட்டு பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளுக்கு என்னதாதி, வேற வகையான இச்சப்பழம். சொன்னாங்க, மன் ஹஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, ஏமாற்றம் செய்தவன் என்னை சார்ந்தவன் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது செஞ்ச வேலை நான் பாரேன். மூணாவது செஞ்ச வேலை தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்குள்ள போனதும் மூணாவது செஞ்ச ஆக முக்கியமான பணி, அங்கே இருந்த சிறுபான்மை சமூகமாக ஆதி தொட்டு வாழ்ந்து கொண்டிருந்த யூத கிறிஸ்தவர்களுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், கோ எக்ஸிஸ்டிங், சகவாழ்வு. நாங்க எப்படி வாழணும், நாங்கள் ஒரு புதிய சமூகமாக வந்திருக்கிறோம் மதீனாவுக்கு, நான் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறேன் இந்த ஊருக்கு, நீங்க இந்த ஊர்ல ஆதி தொட்டு வாழ்றீங்க, நாங்களும் நீங்களும் எப்படி வாழணும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், சமூகத்துடைய முக்கியமான மூணு பகுதி, அறிவு, பொருளாதாரம், சகவாழ்வு, மாற்றுமாற்றை சார்ந்த மக்களுடன் எப்படி நாங்கள் அந்நியோன்யமாக வாழ வேண்டும். எங்களை சூழ, உங்களை சூழ, இந்த நாட்டில் 90% மக்கள் மாற்றுமாற்றை சார்ந்தவர்கள், அவருடன் சேர்ந்து நாங்கள் வாழுகின்றோம், எப்படி வாழ வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி விட்டுக் கொடுக்க வேண்டும், எப்படி அவருடைய மனதை வெல்ல வேண்டும். சுபஹானல்லாஹ். அப்ப நான் சொன்னேன், பொருளாதாரம் என்று சொல்லுவது இஸ்லாமிய உம்மத்தினுடைய முதுகெலும்பு. என்ன சொல்லுங்களே வார்த்தை, முதுகெலும்பு. என்ன முதுகெலும்பா, குர்ஆன் சொல்லுது, நான் சொல்ல இல்ல, குர்ஆன் பேசுது. ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு அதனுடைய அந்த சமூகத்துடைய பொருளாதாரம். பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்டால் நாங்கள் பணியை விழுந்துடுவோம், பொருளாதாரம் பலகீனமாகிவிட்டால் அந்த சமூகத்தை கணக்கெடுக்க மாட்டார்கள். வாப்பாட்ட பணம் இல்லைண்டா, குழந்தைகள் வாப்பான்னு சொல்லக்கூட தயங்குதுங்க. யார்கிட்ட, வாப்பாவிடத்தில் பணம் இல்லை என்றிருந்தால் குழந்தைகள் கூட வாப்பான்னு சொல்ல என்ன செய்து சொல்லுதில்லை. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உங்களுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அந்த பணத்தை செல்வத்தை, பணத்தை நிர்வகிக்க தெரியாத மடையருடைய கையில் ஒப்படைத்து விடாதீர்கள். வலா து அஸ்ஸுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். சூரத்து நிசா. உதாரணம் வச்சுக்கோங்களேன், ஒரு வாப்பா கஞ்சி புண்ண, ஐந்துமே ஆண் குழந்தைகள் என்பதாக வைத்துக் கொள்ளுங்க, ஐந்துமே ஆண் குழந்தைகள், உங்களோட ஊர்ல அப்படி ஒருத்தர் இருந்தா நீங்க சொல்லுவீங்க பாக்கியசாலின்னு சொல்லுங்க. கிழக்கிழங்கையில் அப்படி ஒருத்தர் இருந்தால் அவருக்கு என்ன சொல்லுவாங்க? பாக்கியசாலின்னு கர்த்தர் இல்லாதவர். அஞ்சு புள்ள இருக்குது, ஆம்பளை பிள்ளைகள். வாப்ப மௌத்தாகிட்டாரு. ஆனா அஞ்சு பேர்ல ஒருவர் வந்து மென்டலி டிஸ்ஆர்டர், அவருக்கு கொஞ்சம் புத்தி குறைந்தவர், பணத்தை நாசமாக்கிடுவார். அவருக்கு அந்த பணத்தை நிர்வகிக்க தெரியாது, அந்த பணத்தை அவருக்கு மேனேஜ் பண்ண தெரியாது. அவர் ஒரு சின்ன புள்ள அல்லது புத்தி குறைந்தவர் என்பதை வைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இந்த பணத்தை பங்கு வைக்கும் பொழுது அஞ்சு பிள்ளைகளுக்கு மத்தியில சரிசமமாகத்தான் பங்கு வைக்கப்படும். ஒவ்வொருத்தருக்கும் 20-20 கிடைக்கும். சரிதானே? அல்லாஹ் சொல்றான், நாலு பேருக்கு புத்தி இருக்குது, அவங்க அவங்க பணத்தை நிர்வகித்துக் கொள்ளட்டும். இவருடைய பணத்தை உங்களோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய உங்களோட பொருளாதாரத்தை அவருடைய கையில கொடுத்து நாசமாக்கி விடாதீர்கள். அதை நிர்வகித்துக் கொடுப்பது சமூக பொறுப்பு. போதுமா? பணம் செல்வம் என்பது சமூகத்தினுடைய பொருளாதாரம் என்பது இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் பலகீனமாகிவிட்டால் சமூகத்தை கணக்கெடுக்க மாட்டாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, இந்த நாட்டுக்கு நாங்க தேவை, இந்த நாட்டுக்கு யார் தேவை? நாம தேவை. இப்ப எப்படி தெரியுமா ஆவிட்டது? எங்களுக்கு நாடு தேவை, அதான் பிரச்சனை. ஒரு காலம் இருந்துச்சு, அரிசிக்கு சொந்தக்காரன் நாங்க தான். நெல் வியாபாரி யாரு? வயல் யார்ந்தது? நாங்க இந்த நாட்டுக்கு தேவைப்பட்டோம், எனவே எங்களை கண்ணியவாங்களாக வச்சு கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு நாட்டுக்கு நாங்க தேவை, அரிசி இம்போர்ட் பண்ணி தர மாட்டீங்களா? அறுவடை குறைந்து விட்டது, எங்கட பங்களிப்பு, பொருளாதார பங்களிப்பு குறையும் பொழுது யாராக இருந்தாலும் சரி, நாடாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக பலகீனமாகும் பொழுது கணக்கெடுக்க மாட்டார்கள். இது எதார்த்தம்? அப்ப ரெண்டா மூணாவது பகுதி சொன்ன இஸ்லாத்திய மூணாவது பகுதி என்ன? பொருளாதாரம். இதை பத்தி தனிய பேசணும், தனிய விளங்கணும். உம்மஹாத்துல் முஃமினீன் எப்படிப்பட்ட பணக்காரிகள்! நபியுடைய மனைமார்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? சொந்த வீடு இருந்துச்சு, வாகனம் இருந்துச்சு, வீடுகள்ல வேலை காக்கல் இருந்தார்கள், பைத்துல் மால்ல இருந்து அவர்களுக்கு என்று நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அவங்க யாரும் எங்கட ஊர்ல மௌத்தானா, யாராவது மௌத்தானா, அந்த பெண்ணுடைய நிலைமை பள்ளிவாசலுக்கு முன்னால வந்து விளைஞ்சி விரிக்க வேண்டும். அப்படித்தானே? இந்த பள்ளிக்கு முன்னால் இருக்கிற விதவைகளை போய் பாருங்க பாப்போம், யாரு ஏங்க? காரணம், நபியுடைய மனைவர்கள் வந்தார்களா? அவங்களுக்கு எல்லாம் வீடு இருந்துதானே? சும்மா பொருளாதாரம் தேவையில்லை என்ற கன்செப்ட் அல்ல. பொருளாதாரத்தை பற்றி மிக அழகாக பேசிடமா இருக்கும். அடுத்த கட்டம் நாலாவது. மூணு சொல்லிட்டேன், தௌஹீத் கொள்கை, இரண்டாவது வணக்க வழிபாடுகள், மூணாவது பொருளாதார கொள்கை. இஸ்லாத்தினுடைய நாலாவது மிகப்பெரிய பகுதி தான் குடும்ப வாழ்வு, குடும்பவியல். என்னவியல்? குடும்பவியல், ஃபேமிலி. தனிய பேசணும். இன்றைக்கு ஜும்மாவில் கொஞ்சம் தொட்டு காட்டினேன். நீங்க எல்லாம் ஜும்மா கேட்டிருப்பீங்க, ஹொத்துபா உலமாக்களோ கேட்டிருப்பீங்க, பெற்றோர்களை சங்கைப்படுத்த வேண்டும். சரிதானே? எப்பயாவது ஜும்மா கேட்டீங்களா? பிள்ளைகளை வாப்பர் கண்ணியப்படுத்தணும். நாங்க எல்லாரும் கேட்டிருக்கிறோம், வாப்ப உம்மா என்ன செய்ய வேண்டும்? சங்கைப்படுத்த வேண்டும், கண்ணியைப்படுத்த வேண்டும், மரியாதைப்படுத்த வேண்டும், பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது என்றெல்லாம் படித்திருக்கிறோம். சரி, எப்படி இங்க பிள்ளையோட பேசணும்? எப்படி பிள்ளையுடைய கதைக்கோணம்? என்ன அன்பு காட்டும்? குரானுடைய மொழி என்ன தெரியுமா? குரானுடைய லங்குவேஜ் தெரியுமா? எப்படி தகப்பனுடைய பெயரை தாயினுடைய பெயரை பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாதோ, இதே போல குழந்தைகளுடைய பெயரையும் பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாது. குழந்தைகளை கூட கண்ணியமாகத்தான் கூப்பிட வேண்டும். ஏன் தெரியுமா காரணம்? கண்ணியத்தை அப்பதானே சொல்லிக் கொடுக்க முடியும், மரியாதை அப்படித்தானே சொல்லிக் கொடுக்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் காவிரான வாப்பா, சிலை வணக்கத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின வாப்பா, சிலை வணக்கத்தை உலகத்துக்கு கொண்டு வந்த வாப்பா, அவர் மாற்றுமத்தை சார்ந்தவர், அவரோட உரையாடுகிறார். எப்படி தெரியுமா? யா அபத்தி, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய வாப்பாவே, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த வாப்ப யாக்கூப பார்த்து யா அபத்தி இன்னி ரஐது 11 கௌக்கப் என்று சொன்னாரோ, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யா அபத்தி ஃஅல் மா துஅமர் என்று சொன்னாரோ, அதே யா அபத்தியத்தான் யாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு பாவிக்கிறாங்க? தந்த வாப்பக்கு பாவிக்கிறாங்க. வாப்ப மாற்று மதத்தை சார்ந்தவர். என்ற வாப்ப யாராக இருந்தாலும் அவர் எனக்கு வாப்பா. என்ற வாப்ப யாராக இருக்கட்டும், அவர் தௌஹீது, நான் தபலீக், பிரச்சனை இல்லை. என்ற வாப்பா அவருங்க, எனக்கு அவர் வாப்பா. என்ற வாப்ப மாற்று மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அது அல்லாவுக்கும் அதுக்கள் இல்லது. அவர் எனக்கு வாப்பா. அவர் எனக்கு யாரு வாப்பா? யா அபத்தி, அதில் இருக்கிற இலக்கணத்தை பேசுவதாக இருந்தால் இந்த மிச்சரே பேச வேண்டி வரும். யா ஏன் வந்தது அங்க? அபத்தியில் இருக்கிற இந்த தத்துவம் என்ன? சரி, மகனோட எப்படி பேசணும் என்ன? இது விளங்குது. வாப்பவ கண்ணியப்படுத்த வேண்டும். மகனோட எப்படி பேசணும்? சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, குரானை கொஞ்சம் படிங்கோ. எதுக்கு தெரியுமா? எடுத்து நடக்கிறதுக்கு. குரான் சொல்லுது, யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த மகனை பார்த்து விழிக்கிறாங்க, யா புனைய லா தக்ஸஸ் ருயாக அலா இக்வதிக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனை பார்த்து சொல்றாரு, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக. சரி, சாலிஹான வாப்பா, சாலிஹான மகனை பார்த்து விழிக்கிறாரு. ஹஜ்ரத் சையதா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மகன் காஃபிர், மகன் மாற்றுமத்தை சார்ந்தவர், வாப்பக்கு எதிரி, வாப்பக்கு துரோகி. வாப்ப பைத்து கதவை தட்டி சொல்றாரு, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு ரசூலாக வந்திருக்கேன் சொல்லி மகன் சொல்றாரு. வாப்பக்கு கொஞ்சம் தலை சரியில்லை என்றாரு. இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, 950 வருடங்கள் நடக்குது. இப்படியாக அப்படிப்பட்ட தொந்தரவு கொடுத்த, இழிவுபடுத்தின, தொந்தரவு செய்த மகனை வாப்ப கடைசி பார்வை பார்க்கிறார்கள். என்ன பார்வை? கடைசி பார்வை. கப்பல்ல ஏறி இருக்கிறாங்க. நான் பேசல, இது குரான் பேசுது. குரான் பேசுவதை நான் பேசுகின்றேன். கப்பல்ல இருக்கிறாங்க வாப்பா. தண்ணி மேலிருந்து கக்குது, பூமி தண்ணியை கக்குது, வானம் தண்ணியை கொட்டுது, கப்பல் மிளக்குது, மகண்ட தொண்ட குழிக்கு வரைக்கும் எது வந்துட்டது. இந்த காட்சிய வாப்ப பார்க்கிறார். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானா? அந்த கட்டத்தில் வாப்ப மகனை பத்தி எப்படி தெரியுமா பேசினாரு? நசீபு கெட்டவனே வாடா, பருத்திய பிடிச்சவனே வாடா, ஏன் தான் பிறந்தாயோ தெரிய வாடா, ஒன்ன பெத்ததுக்கு வேறொண்ட பெக்கிருச்சே வாடா. என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க? எந்த வார்த்தையை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து வாப்ப சொன்னார்களோ, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து வாப்ப சொன்னார்களோ, அதே சேம் வார்த்தையை பாவிச்சாங்க. யா புனையர்க்கமானா, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரியவனே, இப்பயாவது வந்து சேருவாப்பா. இந்த குடும்ப வாழ்க்கை வர வேண்டும், இந்த குடும்ப வாழ்க்கை வர வேண்டும். இந்த தலையங்கத்தில் எனக்கு ரெண்டு நாள் பேசத்தான் தொடர்ந்து பேசுவேன். பிள்ளைகளும் பெற்றோர்களும், பெற்றோர்களும் பிள்ளைகளும், பிளீஸ் இறக்கப்படுங்க பிள்ளைகளின் மீது. நான் அடித்து சொல்லுகிறேன், பிள்ளைகள் கெட்டு போகவில்லை, அவர்களை நாங்கள் கெடுத்து விட்டோம். அதான் யதார்த்தம், அதுதான் யதார்த்தம். எந்த பிள்ளையும் கெட்டு போகல, பிள்ளைகளை கெடுத்து விட்டோம். நடக்கிற ஒவ்வொரு விவாகரத்துக்கும் ஒவ்வொரு டிவோர்ஸுக்கும் காரணம் பெற்றோர்கள் தான். அந்த கணவனும் மனைவியும் அல்ல. ஏன் வளர்க்கப்படவில்லை? அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். சீதனம் கொடுமலக்குதா? அவர்கள் வளர்க்கப்படவில்லை, வளர்ந்து விட்டார்கள். குடும்பவியல் ஆழமாக பேசப்பட வேண்டும். அந்த குடும்பவியல் ஒன்றுதான் அனந்தர சொத்து. ஒரு குடும்பத்துடைய சொத்து எப்படி பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும், எப்படி பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும்? இது எத்தனாவது பகுதி? அஞ்சாவது பகுதி தான் குற்றவியல். குற்றம் செய்தவன் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும்? கை வெற்றதா, கழுத்து வெற்றதா? சுபஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர் கழுத்து வெட்டினாங்க, எத்தனை பேர் கை வெட்டினாங்க? குற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஜினா செய்து விட்டு வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி ஒரு வாணிதி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நாலு முறை சொன்னதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு முறை எக்ஸ்கியூஸ் வாங்கினாங்க. போடாவாப்பா, பேத்து சேரு, நீ ஏதோ சாராயம் குடித்திருப்பாய், குடிச்சிட்டு செஞ்சிருப்பாய், போவாப்பா. இல்ல யா ரசூலல்லாஹ், நீ அவளை முத்தமிட்டிருப்பாய், அதைத்தான் ஜினான் சொல்றாயா? பேத்து சேரு, வாய பத்திக்கொண்டு போன்றாங்க. அவரு போறாரு இல்ல, அவராகவே சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என்ன சுத்தப்படுத்துங்கிறேன், தஹிர்னி யா ரசூலல்லாஹ். அந்த சஹாபிக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்த நிறைவேற்றினாங்க. இந்த அஞ்சு பகுதியில ஆக முக்கியமான பகுதி தான் எது? குடும்பவியல். இஸ்லாமிய திருமணம், இஸ்லாமிய திருமணம் எப்படி நிக்காக செய்யப்பட வேண்டும், நிக்காகுடைய ஒப்பந்தம் எப்படி பேசப்பட வேண்டும், இதுல கணவனுடைய பங்களிப்பு என்ன, பெண்ணுடைய பங்களிப்பு என்ன, பெண் வீட்டார் எப்படி இருக்க வேண்டும்? சுபஹானல்லாஹ், இதுல நாங்க ஓட்ட விடும் பொழுது புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா? நான் எப்படி இங்க பேசுவேன் உங்களை பார்த்து? யாரும் நான் சொல்லிட்டேன், அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கபலஹு, இஸ்லாம் அழகான மார்க்கம். ஒருத்தர் உண்மையான முறையில் உள்ளத்தால தௌபா செஞ்சா பலச அல்லாஹ் அப்படி அழிச்சிடுவான். அது முடிச்சு, அது முடிச்சு. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுது, பொருள் எப்படி ஹலாலாகும், பொருள் எப்படி ஹராமாகும். இந்த வழியில வந்தால் ஹலால், இந்த வழியில வந்தால் ஹராம். அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹராம் மிக தெளிவானது, ஹலால் மிக தெளிவானது, அதுல டவுட் இல்ல. ஒரு பெண்ணுக்கு எது ஹலால், ஒரு ஆணுக்கு எது ஹலால், இது மிக தெளிவு. மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த பாவத்துக்கு எப்படி தௌபா செய்வோம்? இத்தனை ரகஅத்து முஹருக்கு என்று குர்ஆன்ல இல்ல, இத்தனை ரகஅத்து மக்ரிபுக்கு என்று குர்ஆன்ல இல்ல. இந்தந்த பொருள்ல தான் ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று எங்கில்ல, எங்கில்ல? குர்ஆன்ல இல்ல. அதெல்லாம் நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து ஹுதூ அன்னி மனாசிக்கக்கும் குல் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் வத்தபிஊனி, அந்த அடிப்படையில் நாங்க எடுத்தவைகள் தான் எவைகள் எல்லாம்? தொழுகைக்கு பருது 17 ரக்அத்து, வித்ர 3 ரக்அத்து, வித்ர் இப்படித்தான் தொழ வேண்டும். ஜகாத்துல வந்து ஒரு திஜாரா வியாபார சரக்குகளுக்கு ஜகாத் இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கால்நடைகள் 6-40 இருந்தா கொடுக்க வேண்டும், மாடு இத்தனை இருந்தா கொடுக்க வேண்டும் என்ற கன்செப்ட் எல்லாம் சுன்னாவை வைத்து, ஹதீஸை வைத்து, ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை வைத்து தொகுத்து தரப்பட்டவைகள் தான் இவைகள் அனைத்தும். ஆனால் அனந்தர சொத்து சம்பந்தமாக அல்லாவே சொல்லித்தான், நபியே நாயகமே இதை நீங்க பேசினாலும் மக்கள் கொஞ்சம் என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க, ஏண்டா பொருள் என்பது அவ்வளவு மகத்துவமானது, பொருள் என்பது பொருளை விட்டுக் கொடுப்பது என்பது சாத்திய லேசானதல்ல. அதனாலதான் பாருங்க பாபம் ஜிஹாதுக்கு போகும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல தான் பணத்தை பிற்படுத்தி உள்ள உங்களை உட்படுத்தி இருக்கிறான், வஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் அன்ஃபுஸிக்கும், அன்ஃபுஸிக்கும் என்றால் நீங்க போகணும் உங்களை பணத்தை எடுத்துக்கொண்டு, நீங்க போகணும் உங்களை பணத்தை எடுத்துக்கொண்டு. ஆனா குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான் பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்க போங்க. ஏன் காரணம் தெரியுமா, நீங்க போறது உங்களுக்கு லேசாக இருக்கலாம், பணத்தை கொண்டு போய் செலவழிப்பது என்பது கஷ்டம். பணத்து மீது அவ்வளவு பேராசை, பணத்து மீது அவ்வளவு முஹப்பத். அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹ், ஜிஹாதுக்கு போகும் பொழுது உங்களோட உடைமைகளையும் உங்களையும் எடுத்துக்கொண்டு போங்கன்னு குர்ஆன்ல சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் நீங்க போங்க உங்களோட பணத்தை எடுத்துக்கொண்டு. பணத்தை இருந்தாலும் சொல்லுகிறான், பணத்தை அல்லாஹ் உட்படுத்திட்டான், அவ்வளவு பணத்தில் ஆபத்து இருக்கு, விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லித்தான், நபியே நாயகமே இத பத்தி நான் பேசுகிறேன், அக்குமே ராணிவராக நான் சொல்லுகிறேன், நீங்க சொல்லவா சொல்லல, நானே சொல்லி முடிக்கின்றேன். யார் சொல்றான் இது, அதை பாருங்க பாப்போம். சூரத்துல் நிசாவுல 3 ஆயத் இருக்குது, 11, 12, 176. இந்த 3 ஆயத்துல தான் அனந்தரத்து சம்பந்தமாக அல்லாஹ் அனைத்து கணக்கையும் தெளிவாக பேசிட்டான், அனைத்து கணக்கையும். அதுல ஒன்றுமே டவுட் இல்லை, சும்மா சொல்லுவோமே, இதை புரிஞ்சுக்கோங்க, விளங்கிக் கொள்ள சொல்லுகிறேன். அக்கறை 10 பள்ளி வாசல்ல ஒரு நிக்காக நடக்குது, நடக்குது ஒரு மாப்பிள நல்ல வசதியோடு உள்ளவர், அவருக்கு அவருடைய மாப்பா பெரிய காணிப்பு எல்லாம் கொடுத்திருக்கு, ஒரே ஒரு மகன் என்று வச்சுக்கோங்களேன், என்ன மகன், ஒரே ஒரு பெரிய சொத்து இருக்குது, பெரிய கடைகள் இருக்குது, வீடுகள் இருக்கு, எல்லாம் இருக்குது. நிக்காக நடந்துச்சு பள்ளியில், மாஷா அல்லாஹ், ஒரு சாலிஹான பெண்ணை தேடி நிக்காக செஞ்சு வச்சுட்டாங்க. சரி, எல்லாம் முடிச்சு பள்ளிக்கு வந்தவர்கள் பரக்கத்துக்கு துவா செய்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் போயிட்டாங்க. போய்கொண்டிருக்கும் பொழுது பள்ளிக்கு வெளியே போய் மாப்பிள்ள காலை வைக்கும் பொழுது இடரண்டு விழுந்து கீழே விழுந்து தலை அடிபட்டு மாப்பிள்ள மௌத்தாவிட்டார். நடக்கலாம் தானே, அப்படி நடக்கலாம் தானே, பேசுங்களேன், நடந்துட்டுது. இங்க என்ன நடந்தது, கபில் து நிக்காஹா, அந்த பெண்ணுடைய நிக்காகை ஒப்பந்தத்தை நான் கபூல் செய்து கொண்டேன், அந்த பெண்ணை என்னுடைய ஹலால் மனைவியாக ஏற்றுக் கொண்டேன் என்று மட்டும் சொன்னாரு, டாக்குமெண்ட்ல சைன் பண்ணினாரு, ரெஜிஸ்டர் இங்கிருந்து எங்க போகல, அவரும் இன்னும் போக இல்லை, அவர் நாளைக்கு தனது என்ன செய்வாரு, கச்சேரியில கொண்டு போய் பதிவு செய்வாரு, அது நாளைக்கோ நாளை மறுநாள் நடக்கும். இவ்வளவு தான் நடந்துச்சு, வெளியே போகக்குள்ள கீழே விழுந்து மாப்பிள்ள மௌத்தாகிட்டாரு. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்ன சட்டம் இப்ப, அந்த பெண்மணி 4 மாசம் 10 நாள் இதுதான் இருக்கணும், அந்த பெண்மணி இது குர்ஆன், இந்த குர்ஆனை ஓதித்தான் தராவீஹ் தொழுகிறோம், இந்த குர்ஆனை ஓதித்தான் என்னோட பிள்ளைகளை ஹாபிதாக்குறோம், இந்த குர்ஆனை ஓதித்தான் எங்களை குர்ஆனுடைய மக்கள் என்று சொல்றோம். குர்ஆன் சொல்லுது மாப்பிள்ள மௌத்தானா 4 மாசம் 10 நாள் இங்கிரு, சரி எப்படியோ உட்கார வச்சிருவோம், அதோட முடிஞ்சா இல்ல, மாப்பிள்ளையோட ஒட்டுமொத்த சொத்துல 25 வீதத்துக்கு அந்த பெண் சொந்தக்காரியாக மாறிவிடுவாள். நீங்க கொடுக்கிறது கொடுக்காம இருக்கிறது அது வேற. அவருடைய உயிர் போறதும் 25 வீதத்துக்கு சொந்தக்காரி ஆகுவதும் ஒரே நேரத்தில் நடந்துவிடும். இது நான் உங்களோட பேசல, நூத்துக்கணக்கான உலமாக்கள் சூழ் இருக்கிறாங்க, அனைவரையும் வைத்துக் கொண்டு பேசுறேன். அக்கரப்பத்தில் கொடுப்பாங்களாங்க, கொடுத்தாத்தான் முஸ்லிம். நீங்க கொடுக்க இல்லைன்னு சொல்லி அந்த 25 வீதம் அந்த பெண்மணி இது ஹலால் உங்களுக்கு என்று சொல்லி சொல்லாத வரையில அது உங்களுக்கு ஹலாலாக மாட்டாது. அதை யாரு எத்துணை தலைமுறைக்கு அதை பங்கு எடுத்துக் கொண்டாலும் அது அவர்களுக்கு ஹராம். அது புரியுதாங்க? அனந்தர சொத்து சம்பந்தம் அல்லாஹ் பேசுகின்றான். இப்ப அல்லாஹ் பேசிட்டு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த மூணு ஆயத்தையும் முடிக்கும் பொழுது ஆச்சரியமா முடிக்கிறான். எனக்கு அதான் ஆச்சரியம். இந்த மூணு ஆயத்தையும் அல்லாஹ் பேசி போட்டு யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவ்லாதிக்கும், நான் இது உலமாக்களோட பேசுவதாக இருந்தால் இன்னும் அழகா பேசுவேன். ஏன் அதுல வசனங்கள் வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் ஆச்சரியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசிக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறார். அவங்களோட புள்ளடி விஷயத்துல ஏண்ட புள்ளைய பத்தி அல்லாஹுக்கு அவ்வளவு அக்கறை? அல்லாஹ் சொல்றான், ஓண்ட புள்ளேட விஷயத்தில் நான் வசியத்து செய்யறப்பா, ஓண்ட புள்ளேட எதிர்காலம் நல்லா இருக்கணுமா நான் சொல்றது நீ செய். நீ என்ன எதை நாடுகிறாயோ அதுல நிச்சயமாக நலவு கிடையாது. யூசிக்கும் அல்லாஹு, அல்லாஹ் உங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்துல உங்களுக்கு வசியத்து செய்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஓண்ட புள்ளையோடு எனக்கு உன்னை விட இரக்கம். ஏன் தெரியுமா காரணம், நீ பெற்றுக்கொண்டவன் நான் படைத்தவன். பெற்றோர் அர்த்தம் என்ன? பெற்றோர் அர்த்தம் என்ன? பெற்றுக்கொண்டவர்கள். ஒருவன் படைத்துக் கொடுத்தான், அவன் தந்தான், அவன் தந்ததினால பெற்றுக்கொண்டோம். அவன் சொல்லுகிறான், நீ இரக்கம் ஓண்ட இரக்கம் போல இரக்கம், ஓண்ட இரக்கம் போல இரக்கம், என்ற இரக்கம் யதார்த்தமான இரக்கம். அதனால சொல்லுகின்றேன், யூசிக்கும் அல்லாஹ், என்னோட பிள்ளைகளுடைய விஷயத்தில் சொல்றான், உனக்கு நான் வசியத்து செய்யறேன் வாப்பா, நான் சொல்றத நீ செய், உனக்கு தெரியாது எனக்கு தெரியும். சொல்லிவிட்டு முதலாவது ஆயத்தை முடிக்கின்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும், இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா. அல்லாஹ் அலீம், அல்லாஹ்வுக்கு அனைத்தும் தெரியும். இது சும்மா பிரிக்க இல்லை, இது சும்மா அல்லாஹ் பிரிச்ச இல்லை, அல்லாஹ் அர்த்தத்தோட பிரித்திருக்கிறான். ஆணுக்கு ரெண்டு, பெண்ணுக்கு ஒன்று, உம்மா கிவலோ வாப்பா கிவலோ சகோதரனுக்கு கிவலோ உண்டு. அல்லாஹ் பிரித்தது சும்மா பிரிக்க இல்லை. மூணாவதா இரண்டாவது ஆயத்தை படிக்கின்றான், இன்னல்லாஹ அலீமுன் ஹலீம், இன்னல்லாஹ அலீமுன் ஹலீம். அங்கேயும் சொல்றான், அல்லாஹ் ரொம்ப பெரிய அறிவாளி, ஏன் அறிவு அனைத்தையும் சூழ்ந்து கொண்டது, இது சும்மா இல்லை. நீங்க நினைச்சவாறு முட்டாள்தனமான பிரிவினை என்று சொல்லி இதுக்கு பின்னால பெரிய தாற்பயம் இருக்கிறது சொல்லுகிறான். மூணாவது ஆயத்தை சொல்லுகிறான், இன்னும் ஆச்சரியமா சொல்லுகிறான், வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தை கொண்டும் அறிந்தவன். நீங்க நினைச்சவன் அனந்த லட்சத்தை அல்லாஹ் பிரிச்சது, ஏன் ஆணுக்கு ரெண்டு, ஏன் பெண்ணுக்கு ஒன்று, ஏன் உம் அப்பக்கே கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பொருளாதார கொள்கை. என்ன கொள்கை? உதாரணம் வச்சுங்களேன், ஒத்தர் மௌத்தாகிட்டார், அவருக்கு வயது 60, அவருக்கு வயது இல்ல 40, அவருடைய வாப்பா அவருக்கு முன்னாலே மௌத்தாகிட்டார். யாட வாப்பா? ஆனா அப்பா உயிரோடு இருக்கிறார். யாரப்பா? வாப்பட வாப்பா உயிரோடு இருக்கிறார். அவருக்கு அனந்த ரசத்தில் பங்கு போகும், 16 வீதம் போகும். யாருக்கு? அவருக்கு வயது கிட்டத்தட்ட 90 இருக்குது. எத்தனையாக இருக்கட்டுமே, கொடுத்தவன் யாரு? கொடுத்தவன் யாருங்க? குறுக்கு கேள்வி கேட்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, மிக அன்பாக சொல்கின்றேன், அனந்த ரத்தத்து சம்பந்தமாக குர்ஆன் மிக தெளிவாக பேசிவிட்டது. அதுல யாருக்குமே போய் குறுக்கு கேள்வி கேட்பதற்கோ கை வைப்பதற்கோ அனுமதி கிடையாது. இதை முதலாவது புரிஞ்சுக்கொள்வோம். பெண்களுக்கு சொல்றேன், பெண்களுக்கு அன்பு சகோதரிகளே, இதனை நீங்களும் விளங்க வேண்டும். எனக்கு எது ஹலால், எனக்கு எது ஹலால்? அல்லாமா இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி தந்த கிதாபுல அல்லாஹ் எங்கட பெண்களையும் அப்படி ஆக்கி வைப்பானார். என்றிமா காரணம் சும்மா கேட்போமே. பெண்கள் உறுதியானவர்களா ஆண்கள் உறுதியானவர்களா? யாருங்க சொல்லுங்க பாபா, யார் உறுதி? சந்தேகம் ஆகிக்கிறோம். ஆண்கள் உறுதியானவர்கள், மாஷா அல்லாஹ். நான் தான் சொல்றேன், பெண்கள் தான் உறுதியானவங்க. மனைவி மௌத்தாகிட்டா ஜனாதாவுக்கு வந்தவர்களே மாப்பிள்ள பொன் பார்த்துடுவாரு. கணவன் மௌத்தாகிவிட்டால் மனைவி தனியே வாழ்ந்து கொள்வாள். அப்ப யார் உறுதி? பாப்பா மௌத்தாகிட்டா பிள்ளைகள் அழும். உம்மை சொல்வா பொத்துவாய நான் இருக்கிறேன். தாய் மௌத்தாகிவிட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னாகிடும்? கேள்வியாகிடும். யாரு துணையாக இருந்தாங்க? பெண்கள். ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அஞ்சு பெண்களை சொல்றான், ஆண்களை சொல்லவே இல்லை. மூசாவுக்கு பின்னால இருந்த அஞ்சு பெண்கள், அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பின்னால மறைந்திருந்த அஞ்சு பெண்கள் ஒன்று யாரு? உம்மா, மூசாவுடைய தாய், மூசாவுடைய சகோதரி, மூசாவுடைய மனைவி, ஃபிரௌனுடைய மனைவி, மூசாவுடைய மச்சி மதினி. அஞ்சு பெண்களை சொல்லுகிறான். யாருக்கு பின்னுக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல மூணு பெண்களை சொல்றான். யார பெண்கள்? ஈசா. ஒன்னு யாரு? அவங்களோட உம்மம்மா. உம்மம்மாண்டா யாரு? உம்மட உம்மா, மூத்தம்மா. அதுக்கு பிறகு சொல்றான் தாய பத்தி, மரியத்தை பத்தி. அதுக்கு இடையில சொல்லுகிறான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தா பெரியம்மாவை பத்தி. பெண்கள் உறுதியானவர்கள், மனதைரியம் படைத்தவர்கள். இந்த கிழக்கிலங்கையிலிருந்து சீதனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஒழிக்க வேண்டும் என்றிருந்தால் அதனுடைய முதுகெலும்பாக செயல்பட வேண்டியவர்கள் யாரு? பெண்கள். பெண்கள். ஆண்கள் யார் தெரியுமா? ஊட்டுக்கு வெளியே சிங்கம், ஊட்டுக்குள்ள போன சிறுத்தைகள் தான். இதுதான் யதார்த்தம். நீங்க என்ன கிட்ட கேட்டா ஹதரத் நீங்க யாருக்கு பயம் என்று கேட்டா நான் சொல்லுவேன், அல்லாவுக்கு அடுத்தது மனைவிக்கு தான் பயம். இது யதார்த்தம், இது பொய் இல்லை. அவதான் நிர்வாகி, அவதான் செயல்படுத்தக்கூடியவர், அவக்குத்தான் முடியும். அவட வீரம் மறைமுகமான வீரம். எனக்கு பின்னால் இருப்பவருடைய தாய், என்னுடைய தாய் எனக்கு பின்னால் இருக்கிறாள். அன்பு தாய்மார்களே, நீங்கள் லேசா நாட்கள் அல்ல. இந்த சீதனம், இந்த சொத்து பிரிவு மார்க்க முறப்பிரகாரம், சரியாவுடைய முறை பிரகாரம் நடைபெற வேண்டும் என்றிருந்தால் அதற்கு முதுகெலும்பு யாரு? பெண்கள். எனவே நீங்க படிங்க. இமாம் இப்னு ஜௌஸி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி, என்ன சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்து பெண்கள் மார்க்கத்துடைய அறிவு எவ்வளவு தூரம், எவ்வளவு விரிவு, எவ்வளவு ஆழம். ஒரு பெண்மணி வீட்டில் மா பிணைஞ்சு கொண்டு இருக்கிறார். என்ன பண்ணிரா, நாங்கள் சொல்வோமே அரிசி, அரிசியை கழுவி கொண்டிருக்கிறார் உழ வைப்பதற்கு. அரிசி கழுவுறா, கழுவி கொண்டிருக்கும் பொழுது, மா பிணைந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தி கிடைக்குது, கணவன் மௌத்தாகி விட்டார். இமாம் இப்னு ஜௌசி சொல்றாங்க இந்த சம்பவத்தை. மா கொலைத்துக் கொண்டிருக்கிறார், பிணைந்து கொண்டிருக்கிறார், கணவன் மௌத்து. இந்த செய்தி கிடைக்குது. அந்த பெண்மணி என்ன தெரியுமா செஞ்சா, மா பிணைஞ்சு கொண்டிருந்த பெண்மணி கை அப்படியே தூக்கிட்டா. எதிலிருந்து சொல்லிட்டா, இது அனந்தர சொத்தா போயிட்டுது. இந்த மா என்ன சொத்து, இவ்வளவு நேரமும் இதுக்கு சொந்தக்காரனாக இருந்தது கணவன், கணவன் மௌத்தாகிட்டாரு, இப்ப என்ன சொத்து இது? அந்த பெண்மணி கையை தூக்கிட்டால், இது ஒரு சாப்பாடு, இதுல எத்தனையோ பங்காளிகள் இருக்கிறாங்க, மாப்பிள்ளையோட உம்மக்கு பங்கு இருக்குது, மாப்பிள்ளை வாப்பக்கு பங்கு இருக்குது, என் பிள்ளைகளுக்கு பங்கு இருக்குது, எனக்கு பங்கு இருக்குது, கையை தூக்கிட்டா. இதுல இருந்து இந்த சம்பவத்தை படி சொல்லும், இந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. சமகாலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆலிம் தான் ஹஜ்ரத் மௌலானா முஃப்தி தகி உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி தகி மத்தல்லாஹு அலி. பெரிய மனிதர், ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஒரு தற்காலத்தில் சமகாலத்தில் அவரை இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை பற்றி மிச்சமாக பேசக்கூடியவர், பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்தவர், அவருடைய காலம் ஒரு பொற்காலமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் சொல்றாரு, என் மாப்பா முஃப்தி ஷஃபி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வஃபாத்துக்கு பாகிஸ்தானில் இருந்த ஒரு பெரிய மனிதர், ஒரு சூஃபி மகான் வந்திருந்தார். அவருடைய பேர் டாக்டர் அப்துல் ஹை, ஒரு ஒரு வைத்தியர், ஒரு ஹக்கீம் சாப். அவரு ஒரு டாக்டர் அப்துல் ஹை என்று சொல்லி பிரபல்யமான ஒரு ஷேக், வாப்பட ஷேக். அவரை வாப்பட ஜனாதாவுக்கு வந்திருந்தார். ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு அவரு தங்கினால மதரசாவில், அவருடைய விருந்தரையில் தங்கிக் கொண்டு அவர் சொன்னார், என்ன கூப்பிட்டு, மகான் தலைவலியாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, ஏதோ மாத்திரை கொடுன்னு சொல்லி ஓடி போனாராம். வாப்பட அறைக்கு போய், ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் இருக்குதே, மருந்துடப்பா ஃபேன் அண்ட் ஆல் டிஸ்பிளே போட்டு வச்சிருப்போமே, அதை கொண்டு வந்து கொடுத்தாராம். இது வாப்ப பாவித்த மருந்து, நீங்க பாவீங்கன்னு சொல்லி முஃப்தி சாப் சொல்றாரு. கையில கொடுத்ததுமே அந்த ஷேக், அந்த வைத்தி, அந்த ஞானி, அந்த மகான், அந்த அல்லாஹ்வுடைய இறைநேசர் சொன்னாராம், முஃப்தி சாப் ஏ தோ தரிக்கத் சேகே, இது அனந்தர சொத்தலியா, இது எப்படி நான் குடிப்பேன், இது பங்கு வைக்கப்பட வேண்டுமே. முஃப்தி சாப் சொல்றாரு, குரானுடைய சில ஆயத்துக்களுக்கு தஃப்சீர், குரான் தஃப்சீர்ல பார்க்க முடியாது, மக்களுடைய வாழ்க்கையில தான் பார்க்க முடியும். ஏன் அல்லாஹ் சொல்றான், விட்டுட்டு போன சொத்து அற்பமானதாக இருந்தாலும் என்ன செய்யப்பட வேண்டும், பங்கு வைக்கப்படும். ஒரு பெனடோலுக்கு இதுதான் சட்டம் என்றால் என்னங்க நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? கண்ணியமான சங்கையான உலமாக்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த அனந்தர சொத்து சம்பந்தமான சட்டத்திட்டங்களை ஜும்மாக்கள்ல பேசுங்கோ, பள்ளியில பேசுங்கோ, இந்த கணக்கை சொல்லிக் கொடுங்கோ. ஒருத்தர் மௌத்தானா இப்படித்தான் பங்கு வைக்கப்பட வேண்டும். இன்னும் ஒன்று சொல்றாங்க, இதை விட ஆச்சரியமான சம்பவம் இதே இப்படி ஜோதி சொல்றாங்க. நமத்துள்ளாரே, ஒரு பெண்மணி இருக்கிறார், அல்லாஹ் என்னே உங்களே ஏன் உங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படி ஆக்கி வைப்பானா. அன்பானவர்களே, ஒரு கணவனை ஒரு மனைவி உண்மையிலே நேசிக்கிறாண்டா, ஒரு மனைவிய ஒரு கணவன் உண்மையிலேயே நேசிக்கிறாண்டா, அந்த நேசம் அல்லாவுக்காக வேண்டி இருக்கணும். அந்த நேசம் இருக்கணும், என் கணவனை பாவத்தை விட்டு நான் பாதுகாக்கணும், என் மனைவி எனக்கு நேசம் இருக்குமெண்டா, என் மனைவிய பாவத்தை விட்டு நான் பாதுகாத்து அவள் எப்படி சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போகணும். இது தான் யார் தவறணும், இதுதான் அன்பு, இதுதான் அன்பு. ஏண்ட கணவன் ஒரு தவறு செய்தாரு, அந்த தவற பப்ளிக்ல பேசுறதல்ல, இந்த தவறுக்கு எப்படி எனக்கு தௌபா செஞ்சு கொடுக்கணும், என்ன நிக்காக செஞ்சதுக்கு பிறகும் என்னோட வாழ்ந்து கொண்டும் இவர் ஜினா செய்தாரே, அதுக்கு நான் விவாகரத்து பெற்று போறதல்ல, இவருக்கு எப்படி தௌபாவுடைய கதவை துறக்க இருக்கு. நிலம் அப்படி அல்ல, நான் உங்களோட வாழ்ந்து கொண்டு சொல்றேன். நிலம் எப்படி தெரியுமா, ஒரு சகோதரர் அவர் இரண்டாவது கல்யாணம் முடிச்சிட்டார், சரி மார்க்கம் அனுமதித்தது, அதுக்காக வேண்டி நினைச்ச மூப்பில் வச்சு செய்யலாது, அதுக்கு சட்டம் இருக்குது, முறை இருக்குது. அப்ப இவர் முடிச்சிட்டார், அப்ப முடிச்சதுக்கு என்ன செய்ய, அந்த வீட்டுக்கு போய் அந்த பெண்ணை திரைக்கு பின்னால் வைத்துக் கொண்டு சமாதானம் பேசுறோம், உமா நிக்காக நடந்து முடிஞ்சிட்டு அவர் வாழ்ந்துட்டாரு, இதுக்கு பிறகு விவாகரத்தை செஞ்சா அது பெரும் பாவம், அந்த பாவத்துக்கு நீதான் சுமக்க வேண்டி வரும் என்றெல்லாம் யாருக்கு, அந்த பெண்ணுக்கு வசிய, அந்த பெண்ணுக்கு. அவ என்ன தெரியுமா சொல்றா, திரைக்கு பின்னுக்கு இருந்து நீங்க மிச்சம் ஒன்று மொத்தரும் பேசவான, இவருக்கு நான் தான் மனைவி, இவருக்கு நான் போதட்டி, எத்தனை பெண்களோட சரி இவர் வாழட்டும், ஆனா கல்யாணம் முடிக்கிறாரு. புரியுதாங்க சொல்றது, அவர் வினா செய்யட்டும் பிரச்சனை இல்லை, ஆனா அவருக்கு நான் மட்டும்தான் மனைவி, எனக்கு இது அவர் மௌத்தானா அந்த சொத்தெல்லாம் எனக்கு தவறணும். இது நான் கதை சொல்ல உங்களுக்கு மிம்பரில் இருந்து சொல்லுகிறேன், இப்படித்தான் கணவன் மனைவிக்குள்ள உறவு. இமாம் இப்னு ஜௌஸ் சொல்றாங்க அந்த காலத்து பெண்களை பத்தி, ஒரு வியாபாரி வியாபாரம் செய்தார் கடையில், பெரிய வியாபாரி, அவருக்கு அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும், ஒரு அன்பான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, அழகான நேபமான வாழ்க்கை. அந்த பெண்மணி இவரை முடிக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஏதோ எப்படியோ கடைக்கு சாமான் வாங்க வந்த இன்னும் ஒரு பெண்மணி இவரை விரும்பி அவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன நீ நிக்காக செய்ய மாட்டியா, நான் உன்னோட வாழ விரும்புகிறேன், நான் ஒரு இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி என்று சொல்லி அந்த பெண் ஒரு ஆஃபர் வைக்க. சரி, அப்ப அவர் சொல்லிருக்கா எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு இது செய்ய இயலாது, நான் எந்த மனைவியில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு இந்த பெண்மணி சொல்லி இருக்கிறார், இரண்டாவது மனைவி சொல்லி இருக்கிறார், இந்த பெண் சொல்லி இருக்கிறார், என்ன நீங்க நிக்காக முடிச்சுக்கோங்க, என்னோட நீங்க நாளாந்தம் எதனாலும் எனக்கு வீட்டுக்கு வர வேண்டும் என்ற தேவையில்லை, கிழமைக்கு ரெண்டு நாள் வந்துட்டா போதும், ஒரு இரவும் ஒரு பகலும் என்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டு நிக்காக செஞ்சுட்டாங்க. ஆனா யாருக்கும் சொல்லல, மனைவிக்கும் தெரியா, குடும்பத்துக்கும் தெரியா, கடைக்கு வருவாரு, வந்து பகலைக்கு சாப்பிட்டு அந்த வீட்டுக்கு போவாரு, சாப்பிட்டு அங்கிருந்துட்டு வந்துடுவாரு. ஏதோ கிழமையில் ஒரு நாள் நண்பர்களோட கூட்டாளிமாரோட வெளியே போறோம் சொல்லி போட்டு அவர் அந்த வீட்டில் போய் தங்கி திங்க வந்துடுவார். இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. மூத்த மனைவிக்கு ஒரு சந்தேகம் பிறக்குது, என்னமோ ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது, இவனுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்பின் இருக்குது, இதை கொஞ்சம் தோண்டி பார்ப்போம் என்று சொல்லி சுபஹானல்லாஹ் வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரி பெண்ணை துப்பறிவதற்காக வேண்டி பின்னால் அனுப்பி வைத்தான். பகாலத்திலஹா அவர் சொன்னா, நீ போய்த்து பார்த்துட்டு வா, இவர் எங்க போறாரு என்ன செய்யறாரு பார்த்துட்டு வா சொல்லி. அப்ப நேரே கடைக்கு போனாரு. இவரு கடையில போறத போனதுக்கு பிறகு அவளுக்கு அங்க பக்கமாகவே இருந்து ஒளிச்சிருந்து பார்க்கிற, எங்க போறாரு, பகல் நேரம் கடை மூடப்பட்டு விட்டது, கடையை மூடினதுக்கு பிறகு அந்த வீட்டிலிருந்து வெளியாகி இன்னமொரு கடையிலிருந்து வெளியாகி இந்த வீட்டுக்கு போனாரு. அந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு பக்கத்து வீட்டு காராடத்துல இது யாருடைய வீடு என்று சொல்லி எல்லாம் விசாரித்த சந்தர்ப்பத்தில் அப்ப சொன்னாங்க, அந்த பக்கத்து வீட்டு கடாக்கள், இந்த கடையில வியாபாரம் பண்ணக்கூடிய முதலாளி கிட்டத்தில் வாங்கின வீடு, அந்த வீட்டில் ஒரு பெண் வாழுகிறா, அவரும் வந்துட்டு வந்துட்டு போவாரு என்ற செய்தியை பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு இந்த வீட்டு வேலைக்காரி, அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, உங்களோட பேசுகின்றேன், உங்களோட கலைக்கின்றேன், அந்த வேலைக்காரி வீட்டுக்கு போயிட்டு மனைவி செய்யதாட்ட அவட தலைவித்த சொன்னா இப்படித்தான் உங்களோட மாப்பிள்ளை தான் நடப்போ இந்த வீட்டுக்கு போறார் இப்படி என்பதால் உடனே அந்த பெண்மணி என்ன செஞ்சா அந்த அடிமை பெண்ணுடைய கையெடுத்து ஒரு உடன்படிக்கை வாங்கிக் கொண்டாள். என்ன உடன்படிக்கை என்றா உன்னிடத்தில் நான் உடன்படிக்கை செய்கிறேன், எனக்கு நீ ஒரு வாக்குறுதி தரணும், இதை பற்றி நீ யாருக்கையுமே வாய் துறக்கக்கூடாது, இது அப்படியே ஒழிச்சிரு. வலம் துமுகிர் ஏந்த கணவனுக்கும் இதை பற்றி சொல்லக்கூடாது, மாப்பிளைக்கு சொல்லக்கூடாது. அவருக்கு ஒரு ஹலால் அவனுக்கு தேவை என்றிருந்தால் செய்து கொள்ளட்டும் என்ற நிலைப்பாட்டில் அவள் மௌனமாக இருந்து விட்டாள். ரெண்டு வருஷம் மூணு மாசம் புகல்ல திடீரென்று நோய்வாய்ப்பட்டு கணவன் மௌத்தாகிவிட்டார். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, இஸ்லாம் எவ்வளவு அழகானமா இருக்கும். அந்த பெண்மணி என்ன செஞ்சா கணவனுடைய கடை சொத்தெல்லாம் கணக்கு பார்த்து எட்டா பிரிச்சா, கணக்கு எட்டா பிரிக்கணும், ரெண்டு மனைவியும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் எட்டா பிரிச்சா, பிரிச்சு ஏழு பங்கு யாருக்கு போகும், மகனுக்கு போகும், ஒரு பங்கு இந்த ரெண்டு பேருக்கும் பங்காகும். யார் ரெண்டு பேருக்கும், ரெண்டு மனைவிமா இருக்கும். அவட பங்கை எடுத்துக்கொண்டு இன்னொரு பேக்ல இந்த அவட அமானிதம் எல்லாம் போட்டு கையில கொடுத்து அந்த வேலைக்காரிக்கு சொன்னா அந்த வீட்டுல போய் கொடுத்துட்டு என்று சொல்லி 8000 திருகத்தை விட்டுட்டு போனாரு. 7000 திருகம் ஆம்பளை பிள்ளைக்கு போயிட்டு 1000 திருகம் மிச்சம், அதுல எனக்கு 500 உனக்கு 500 என்று சொல்லி பங்கிட்டு நான் பங்கிட்டுட்டேன் என்று கையில கொடுத்துட்டு வான்னு சொல்லி கையில கொடுத்து அனுப்பிட்டான். இது ஏண்ட ஹக் அல்ல, இது யாண்ட ஹக், அது கொடுத்துட்டு வான்னு சொல்லி அங்க போனா கதவை தட்டி சொல்றாங்க, இப்படித்தான் இந்த வீட்டுல உங்களோட மாப்பிள்ள மௌத்தாகிட்டாரு, நீங்க இதா இருந்துக்கோங்கோ, எனவே இது உங்களோட ஹக்கு, அவட முதல் மனைவி உங்களுக்கு தந்தா என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அவள் அழுது விட்டாள். அவ பைத்தொரு பொட்டியை திறந்து ஒரு எக்ரிமெண்ட் எடுத்தாவிடிய அவள் சொல்லுகிறாள், ஏண்ட மாப்பிள மௌத்தாகிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாலே எனக்கு தலாக்கு சொல்லிட்டாரு, அதனுடைய இத்தாவையும் நான் இருந்து முடித்துட்டேன், இந்த பணம் எனக்குரிய ஹலாலான பணம் அல்ல, இந்த பணம் அவக்குரிய பணம், அதை கொண்டு போய் திருப்பி கொடுத்துரு. ஓண்ட சையிதாவுக்கு தலைவிக்கு சலாம் சொல்லு, எனக்கு துவா செய்ய சொல்லு, இது எனக்குரிய பணம் அல்ல, இது யாருடைய பணம், அது அவட பணம், ஏன் இப்ப நான் மனைவி இல்ல. அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, மிக அன்பாக சொல்லுகின்றேன், சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றிருந்தால் இவர்களால் கொண்டு வர முடியாது, நீங்களா கொண்டு வர வேண்டும், நீங்களா கொண்டு வர வேண்டும். இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த காலத்து பெண்கள் யார் தெரியுமா, கணவன் வேலைக்காக வேண்டி போகும் பொழுது காலையில வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி போகும் பொழுது சொல்லுவாங்களாம், யா அபல் ஃபுலான், மகண்ட பேரை சொல்லி, மகண்ட வாப்பாவே, மகண்ட வாப்பாவே, பிள்ளைகளுடைய பேரை சொல்லி கணவனை கூப்பிடுவாங்க, யா அபல் ஃபுலான், அப்துல்லாட வாப்பா, அப்துல் ரஹ்மான் வாப்பாவே சொல்லுவார்களாம், இத்தகில்லா ஹபீனா, எங்கட விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொங்கோ. தாய்மார்களே, நாங்க மிம்பர்ல இருந்து 10 மணித்தியாலம் பேசுற பேச்சை விடவும் நீங்க ஒரு 10 செகண்ட் பேசுற பேச்சு உங்க கணவனுக்கு தாக்கத்தை படுத்தும், தாக்கத்தை படுத்தும். நாங்க கத்துற மிம்பர்ல இருந்து பேசுற பேச்சு அது பேச்சாக மட்டும் இருக்கும், நீங்க சொன்ன ஒரு வார்த்தை இத்தகில்லாஹ ஃபீனா, எங்கட விஷயத்தில் அல்லாவை நீங்க பயந்து கொங்கோ. இது கடைக்கு போராக்களுக்கு மட்டுமல்ல, தொழிலுக்கு போராக்கள், அரசாங்க உத்தியோகம் செய்தார்கள், அரசாங்க சம்பளம் தருகிறதா, சம்பளம் வாங்கிக் கொண்டு வேலை செய்யணும், ஸ்கூல்ல டீச் பண்றீங்களா, என்ன செய்யணும், டியூஷன் டீச் பண்றது, அரசாங்கம் தார சம்பளத்தை வாங்கிக் கொண்டு சிலபஸ முடிக்காம டியூஷன் கிளாஸ் செஞ்சா அதுல வர பணம் ஹராம். வயிறுள்ளில் தப்பிப்பீன், அளவை நிறுவையில் குறையண்டா. அது நிறுக்கிறது மட்டுமல்ல, அது நிறுக்கிறது மட்டுமல்ல. ஒரு இமாம் மிம்பர்ல ஏறாரு, அவருக்கும் அளவை நிறுவை இருக்குது. அவருக்கும் என்ன இருக்குது? அளவை நிறுவை இருக்குது. அவர் என்ன பேசணும்? வாயில வந்து இதெல்லாம் பேச இயலாது, தேவையானத்தை பேசணும். சமூக ஒற்றுமைக்காக பேச வேண்டும், சகவாழ்வுக்கு பேச வேண்டும், ஹராமலை பேச வேண்டும். அந்த பெண் சொல்றா, இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, அந்த காலத்து பெண்கள் இப்படி தெரியுமா, காலையில மாப்பிள்ளை வேலைக்கு போகும் பொழுது கதவு கிட்ட வந்து சொல்லுவாங்களாம், இத்தக்கில்லாஹ ஃபீனா, தயவு செஞ்சு எங்கட விஷயத்தில் அல்லாஹ்வடி பயந்து கோவாப்பா. வலா தஹ்தீனா இல்லா பில் அக்லில் ஹலாலித் தய்யிப், அந்திக்கு வரக்குள்ள நீங்க சாப்பாடு கொண்டு வருவீங்க தானே, அது ஹலாலா இருக்கணுமா? அது என்ன இருக்கணும்? ஹலால். இந்த உலகத்தில் வர பசியை நாங்கள் பொறுத்துக் கொள்றோம், ஆனா அந்த ஹராத்தை திண்டு நரக வேதனையால் வரக்கூடிய வேதனையை பொறுத்துக் கொள்ள மாட்டோம். அந்த காலத்து பெண்களுடைய ஈமானி தான். சூரத்து குர்ஆன்ல சூரத்து நிக்காஹ் என்ற சூரா இல்ல, என்ன சூரா இல்ல, நிக்காஹ் இல்ல, மாறாக சூரத்து தலாக் இருக்குது. என்ன இருக்குது? ஆச்சரியமான ஒரு சூரா. நான் இன்றைக்கு ஜும்மாவிலையும் அந்த சூராவிலிருந்து நாலு வசனம் சொன்னேன், நாலு வசனம் சொன்னேன். அரபு குத்பாவில் முஃப்தி பின்பாதிரத்தில் அன்பான தாய்மார்களே, உங்களோட பேசுறது இங்க ஆண்கள் இருந்தாலும் கூட நீங்க மறைமுகமா இருந்து கேட்கிறீங்க, உங்களோட கலைக்கிறேன், உங்களை விழித்து பேசுகின்றேன். முஃப்தி பின்பாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டு கண் பார்வையையும் தண்ட 18 வயதில் இருந்து விட்டார்கள். எத்தனை வயசுல? 18 வயசுல பார்வை இல்லாம போயிட்டு, கண் பார்வைதான் இல்லா போயிட்டது, அகப்பார்வை இல்லாமல் போகவில்லை. எங்களுக்கெல்லாம் கண் பார்வை இருக்குது, அகப்பார்வை இல்லாத குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அகப்பார்வை. ஒரு பெண்மணி வந்து முஃப்தி பின்பாகத்தை பத்துவா கேட்கிறான், என்ன 10 நிமிஷம் முடிச்சுக்கொள்ள முடிச்சாலாம், 8:30 முடிப்பேன். முஃப்தி பின்பாகத்தை பத்துவா கேட்கிறான், என்ன பத்துவா தெரியுமா? முஃப்தி சாப், எனக்கு ஒரு பிரச்சனை, சுப்ஹானல்லாஹ், நான் எப்பவுமே ஆச்சரியப்படுவேன், உலமாக்கள் ரப்பானிகள் ஹக்கானவர்கள் குரானுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கிறாங்க, குரானுக்கு என்ன தாப்பரியம் சொல்றாங்க, குரானுக்கு என்ன வரைவிலக்கணம் சொல்றாங்க, குரானுக்கு எப்படி தஃசீர் செய்றாங்க. அந்த பெண்மணி வந்து கேட்கிறா, என் வாப்ப ஒரு ஏல, என் கணவன் ஒரு நல்ல மனிதர், ஆனா அவருடைய தொழில் ஹராமானது, சம்பாத்தியம் ஹராம், தொழில் ஹராம், எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு தார சாப்பாடு ஹராம் என்பது நல்லாவே தெரியும். எனக்கு 2-3 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இப்ப நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இந்த கணவனுக்கு தொழிலை பத்தி, இந்த தொழிலை விடு, ஏன் வாப்பா ஹராத்த தின்னத்தாரீங்க என்றெல்லாம் சொல்லி 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 பார்த்து என்னால ஏலாம நான் கடைசியாக கஷ்டப்பட்டு நான் ரொம்ப காரமா சொன்ன சந்தர்ப்பத்தில் அவரும் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு எனக்கிட்ட சொல்லிட்டாரு, இதுக்கு பிற்பாடு ஏண்ட தொழில் சம்பந்தமாக நீ என்னோட பேசினால் உனக்கு முத்தலாக்கு. பேசினா என்னாகிடும்? தலாக்காய் தலாக்கல் தலாக்க கொண்டு போய் இன்னும் சீக்கிரம் கொள்வித்தாரு, இத பேசினால் அது நடந்துடும். அந்த பெண்மணி அழுது கொண்டு வாராய்ப்ப, எனக்கு 2-3 பிள்ளைகள், என் வாப்ப ஒரு ஏல, அவரை என்ன காக்கிறதுக்கு, என்ன அரவணைக்கிறதுக்கு அவர் தென்ன இல்ல, வசதி இல்ல, நான் இப்ப பேசினா நான் தலாக்காகிடுவேன், முத்தலாக்காகிடுவேன், அப்ப எந்த கணவன் எனக்கு இல்ல, எந்த பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி ஆகும் என்று சொல்லி வருத்தப்பட்டு ஆத்திரப்பட்டு கவலைப்பட்டு இந்த ஹராத்தை தின்றதா, இந்த ஹராத்தை தின்னா எப்படி வாழ்றது பூமிக்கவே இல்ல என்ற பிரச்சனையோட அவர் கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறார்? முஃப்தி பின்பாகுலத்தில். ரெண்டு கண்ணும் இல்ல, அகப்பார்வையில சொல்லுகிறார் அந்த பெண்ணை பார்த்து. யா உஹ்தி, அன்பு சகோதரியே, ஊசிக்கு உனக்கு வசியத்து செய்கிறேன், உனக்கு நசியத்து செய்கிறேன், உன்ட மாப்பிள்ள தலாக்கு தரும் வரைக்கும் காத்திருக்காதே, போய் தலாக்கு வாங்கி கொண்டு வா. ஏன் தெரியுமா காரணம்? குர்ஆன்ல சூரத்து தலாக் என்ற சூறாவில் அந்த 13 ஆயத்துக்கு அல்லாஹ் 4 ரகசியம் சொல்றான். இத்தகில்லாஹ் ஃபத்தகுல்லாஹ் என்ன சொல்றான்? வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா ومن يتوكل على الله فهو حسبه ومن يتق الله يؤذب له اجرا ومن يتق الله يجعل له من امره يسرا சகோதரியே, இது கல்யாண முடித்தவனுக்கு சொன்னதல்ல, தலாக்கு வாங்கக்கூடியவங்க சொன்னது. இது நீ அல்லாஹ்வை பயந்து கொண்டா அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் அளிப்பான், யாருமே அல்லாஹ்வை தவக்கல் வைப்பாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவதை சுட்டிக்காட்டி சொன்னாங்க. ஹராத்தை தின்று கொண்டு கணவன் மனைவியாக வாழுவதை விடவும் விவாகரத்து வாங்கி நாங்கள் ஹராத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வது எங்களுக்கு நல்ல வந்த கருத்தை யார் சொன்னாங்க? மிக அன்பாக சொல்லுகின்றேன் தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க தான் இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இல்ல எங்களுக்கு வானம், ஹராத்தை தின்று வாழ மாட்டோம். உம்மு சுலைம் இமாம் புகாரா சொல்றாங்க, உம்மு சுலைம் ஒரு பெண்மணி. இந்த சமூகத்துக்கு உம்மு சுலைம்கள் தேவை, உம்மு ஹக்கீம்கள் தேவை, ஹிந்தாக்கள் தேவை, இதெல்லாம் சஹாபி பெண்மணிகள். இது வரலாறு அல்ல, இது எங்களுக்கு வாழ்க்கைக்கு பாடம். உம்மு சுலைம் யாரு? உம்மு சுலைம் கணவன் மௌத்தாகித்தாரு, ஒரு விதவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செல்வந்தர் ப்ரொபோசல் அனுப்பி இருக்கிறார். யாருக்கு? உம்மு சுலைமுக்கு. உம்மு சுலைம் உன்னை நான் நிக்காக செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி, விதவை விதவை வாழ்வாதாரத்துக்கு ஒன்றுமில்லை, வந்திருக்கிற ப்ரொபோசல் யாரு? ஆகப்பெரிய பணக்காரன் செல்வந்தரத்தர் வந்திருக்கிறாரு. அந்த பெண்மணி என்ன தெரியுமா சொன்னா? அபு தல்ஹாவை பார்த்து அந்த ப்ரொபோசல் அனுப்பினவரை பார்த்து சொன்னாரு, அம்மா ஃபீக்க அம்மா இன்னில ஃபீக்க ல ராகிபா, உங்களை நிக்காக செய்யற விஷயத்தில் எனக்கு இரண்டாவது கருத்து இல்ல, நான் அதுக்கு ரொம்ப விருப்பம். வமா மிஸ்லுக்கலா துரத், உங்களை மாதிரியான ஆக்களை எப்படி தட்டேலும், நீங்க கொண்டு வந்த ப்ரொபோசல நான் எப்படி தட்டேலும் அதை என்னால தட்டவும் முடியாது. ஆனாலும் வலாக்கின்னக்க, என்றாலும் நீங்க ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர். அந்த பெண் சொல்றா, நான் உங்கள்கிட்ட எந்த மகரும் கேட்க இல்லை, எனக்கு மகருவான உங்களோட இஸ்லாத்தை எனக்கு மகராக ஆக்கி தந்து நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தா நான் முடிச்சுக்குள்ள தயார். இமாம் புகாரி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி, பெண்கள் யாரு தெரியுமா? சொத்துக்காகவே நிக்காக செஞ்சவங்க அல்ல, அந்த ஆணுடைய இஸ்லாத்துக்காகவே நிக்காக செஞ்சவங்க. சமூக மாற்றம் வர வேண்டும் என்றிருந்தால் எங்கிருந்து வரணும் சொல்லுங்களேன்? பெண்கள் தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க உங்கள பொம்புள பிள்ளைக்கு நலவ நாடுறீங்க, ஆம்புள பிள்ளை எங்க போனாலும் பிரச்சனை இல்லை, பொம்புள பிள்ளைக்கு தான் கொடுக்க வேண்டும், அவள் தான் வாழ வேண்டும், அவளைத்தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது யாருடைய கலாச்சாரம்? எங்கிருந்து வந்த கலாச்சாரம் இது? ஏன் ஆம்புளைய வேற பொம்புளை வேறையா பார்க்கிறீங்க? மிக அன்பாக சொல்லுகின்றேன், நாலு முடிவு செய்ங்கோ. அன்பான வாலிபர்களே, சீதனம் எடுக்காம முடிங்கோ, வாழ்க்கையில ஹைர்களை காண்பீங்க. படித்த குரானையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சொல்றேன், வாழ்க்கை பிரகாசிக்கும், வாழ்க்கை பிரகாசிக்கும். வரலாறு படைத்து விட்டு மௌத்தாகுவீங்க, வரலாறு படைத்து விட்டு மௌத்தாகுவீங்க. மிக இறக்கமா சொல்றேன், இவ்வளவு நாள் நான் இதை சொல்ல இல்லை, இன்றைக்கு நான் தெளிவாக சொல்றேன். அந்த விஷயத்தில், சீதனம் வாங்குற விஷயத்தில் பெற்றோருக்கு வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. பெற்றோருக்கு வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. முடிவு செய்யோ இல்ல எடுக்கிறல, இப்படித்தான் முடிப்பேன், இப்படித்தான் முடிப்பேன். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கத்து செய்வான். எனக்கு பேசிக்கொள்ளாது. இரண்டாவது சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், சீதனம் கேட்டு வார மாப்பிளைக்கு பொன் கொடுக்க வேண்டாம். வானம் ஏந்த புல் அப்படியே வாழ்ந்துட்டு போகட்டும். உங்களோட வீட்டுக்கு ஒரு மாற்று மாட்டை சார்ந்த ஒரு மாப்பிள வந்து மாப்பிள கிட்ட கொடுப்பீங்களாங்க? கொடுப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? அந்த வீட்டில் வாழுவதை விடவும் என் வீட்டில் பிரபச்சாரியாகவே வாழ்ந்துட்டு போகட்டுமே. அதே வார்த்தையை சொல்லுங்கோ, அதே வார்த்தையை சொல்லுங்கோ. என் குழந்தைகள் வரலாறு படைப்பார்கள். தீன பின்பற்றி தோத்தவங்க யாரும் இல்ல. மனோ இச்சையை பின்பற்றி தோத்தவருடைய ஆயிரம் பேருடைய சரத்திரம் சொல்லுவேன். இதை எழுதி வச்சுக்கோங்க. தீன பின்பற்றி தோத்தவங்க யாரும் கிடையாது. மனோ இச்சையை பின்பற்றி தோத்தவருடைய ஆயிரம் பேருடைய வரலாறு சொல்லுவேன் உங்களுக்கு. இல்ல, எங்க பிள்ளைகள் வாழ்ந்துட்டு போகட்டும், பிரபச்சாரிகளாக வாழட்டும், கன்னிகளாகவே வாழட்டும், சுவர்க்கத்து கன்னிகளாக மாறிவிடுவார்கள், சுவர்க்கத்து கன்னிகளாக மாறிவிடுவார்கள். எங்கட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பாதுமானவன், சாலிஹீன்களை அல்லாஹ் பொறுப்படுத்தி இருக்கிறான். ரெண்டு சொல்லிட்டேன், ரெண்டு சொல்லிட்டேன். மூணாவது சொல்லுகின்றேன், அந்த குமரி பெண்களுக்கு, உங்களோட கணவன் ஒரு ஹராத்தை செஞ்சு கொண்டு உங்களுக்கு வாழ்க்கை தருவார் என்றிருந்தால் நிச்சயமாக சொல்லுவேன், அவருக்கு உங்களுக்கு இடையில் உள்ள வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இல்ல, நரக வாழ்க்கையாகத்தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையாக இருக்க மாட்டாது, நரக வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அனுபவிக்க மாட்டீங்க, அனுபவிக்க மாட்டீங்க. மிக அன்பாக இறக்கமா சொல்றேன், இதெல்லாம் முடிவாக சொல்லுகின்றேன். இது தீர்ப்பல்ல, முடிவு. அல்லாவுக்கு மாறு செய்து இன்பம் கொண்டாடவா? அல்லாவுக்கு மாறு செய்து சந்தோஷம் உண்டாடவா? நாலாவது சொல்லுகின்றேன், பள்ளி நிர்வாகத்துக்கும் கண்ணியமான உலமாக்களுக்கும், இந்த இப்படிப்பட்ட திருமணங்களில் நீங்கள் பங்கெடுக்காதீர்கள். எப்படி இங்க பள்ளி வாசல்ல ஒரு இந்து சகோதரி நிக்காக நீங்க எழுதுவீங்களா? சீதனம் ஹராம் என்றீங்க, கைக்கூலி ஹராம் என்றீங்க, அது உலமாக்கள் சை பண்றீங்க, நிர்வாகம் சை பண்ணுது, பள்ளி நிரப்பிட கொடுத்திருக்கிறீங்க. நாட்டு சட்டத்தில் போர்ம் இருக்குதா? அது இஸ்லாமிய சட்டம் அல்ல, அது ஏதோ, அது மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். அதுல மிக அன்பாக சொல்லுகின்றேன், இதை இல்லாமல் ஆக்கலமுண்டா? வெறுமனே பயான் செய்து, வெறுமனே ஹுத்பா ஓதி, வெறுமனே பிரச்சாரங்கள் செய்து மட்டுமல்ல, நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து இதை நடவடிக்கை செய்யணும். அஞ்சாவது சொல்லுகின்றேன், சமூகத்துக்கு, ஊருக்கு சொல்லுகின்றேன், பிரதேசத்துக்கு சொல்லுகின்றேன், கைக்கூலி வாங்கின வலியுமா நான் சாப்பிட மாட்டேன். வானம் வேண்டாம், இந்த ஹராத்தை நான் சாப்பிடணுமா? இதுக்கு பேர் வலியுமாவா? நடந்தது நடந்து முடிந்து விட்டது, அல்லாஹ் மன்னித்து விட்டான். இருப்பதை பாருங்கள், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், இவைகளை கொண்டு வாருங்கள். இது கொண்டு வராம அல்லாஹுடைய கருணை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. இன்னும் எத்தனையோ விடயங்களை சொல்றதுக்கு நான் எழுதிக்கொண்டே வந்தேன், மறந்துடக்கூடாது என்று சொல்லி. ஆனால் கடிகாரம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வேகமாக ஓடுது. அதனால மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த அஞ்சு முடிவையும் முடிவாக எடுக்கும். இல்ல, நாங்க எடுக்கிறல்ல, நாங்க கொடுக்கறல்ல, நாங்க எடுக்கிறல்ல, நாங்க கொடுக்கறல்ல. வாங்கின மாப்பிளைக்கு நான் மனைவியாக போக தயார் இல்ல. வாங்கினாக்களுடைய திருமணத்தை நாங்க பங்கெடுக்க மாட்டோம். அதுல வானம் எங்களுக்கு, வாங்கினுடைய வலிமா நாங்க சாப்பிட மாட்டோம். எத்தனை நூற்றுக்கணக்கான குமரி பெண்கள் திரைக்கு பின்னால் இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க, நான் சும்மா தியரி பேச இல்லை, பிராக்டிக்கலா பேசுறேன். ஜம்ஜம் பவுண்டேஷனால நாங்க ஒரு ஊர்ல அன்பானவர்களே, தொழுதுட்டு துவா கேட்டா அல்லாஹ் நிச்சயமாக துவாவை கபூல் செய்வான். ஆனா டைம் எடுக்கலாம், டைம் கொஞ்சம் பிந்தலாம். ஹஜ் செஞ்சிருக்கிறது கேட்கிற துவா கபூல் ஆகும், ஆனா கொஞ்சம் பிந்தலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருமாக சேர்ந்து ஃபிரௌனுக்கு எதிராக துவா கேட்டாங்க, அந்த துவா கபூல் ஆகித்தது. ஆனா அதனுடைய ரிசல்ட் வாரத்துக்கு 40 வருஷம் போயிட்டது. எத்தனை வருஷம்? இது குர்ஆன். ரப்பன துமிஸ், அல்லாவே இந்த ஃபிரௌனுடைய பணத்தை வெல்த் அழிச்சு போடு யா அல்லாஹ். இவன் அட்டகாசன் ஹிரான், யார் துவா கேட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா துவா கபூல் ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் போயிட்டு? ஆனா படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சொல்றேன், ஒரு ஏழையினுடைய கண்ணீரை தொடச்சிட்டு துவா கேளுங்கோ, கை கீழே போகும்போது துவா கபூல் ஆகும். அல்லாஹ்வுக்காக விருப்பமானவள், அல்லாஹ்வுக்காக விருப்பமானவள், எத்தனை வீடுகள்ல எத்தனை குமரி பெண்கள், அந்த பெண்ணுடைய தாய் வாழ்க்கையில பார்த்திருக்கிறது எல்லாம் என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ஒரு வீட்டில் சமீபத்தில் 2 வாரங்களுக்கு முன்னால ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னான அந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு விதவை ஒரு உம்மட வீட்டில் வந்து வாழ்றா. அந்த வீட்டில் சின்ன ஒரு வீடு குடிசை. அந்த வீட்டில் இருக்கிறாங்க யார் தெரியுமா? அவளோட மகன் நிற்கிறாரு. கணவனுக்கு சுகம் இல்லை, 2 அறைகள். மகன் ஒரு ரூம்ல தூங்குறாரு தந்த மனைவியோட. வாப்பக்கு சுகம் இல்லை, வாப்ப ரூம்ல இருக்கா. இந்த வீட்டுக்கு அந்த விதவை பெண் 2 குழந்தைகளோட அந்த வீட்டு கிச்சன்ல குஷின்ல தூங்குறா. 7 வருஷமா தூங்குறா. எத்தனை வருஷம்? எப்படியோ இது எங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு செய்தியாக வந்து அதை படித்து அவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டோம். விதவை, 2 குழந்தைகள், மாப்பிள்ளை இல்ல. அவ சொல்றா, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, பொறுக்க தேவையில்லை, இந்த 2 புள்ளட வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்து அவட கண்ணீர் வீட்டை கட்டி கொடுத்துட்டோம். நான் இந்த டீமுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, அந்த விதவை பெண்ணும் அந்த விதவை பெண்ணுடைய தாய் அவளும் ஒரு அந்த பெண்ணுடைய தாய் கேட்ட துஆவும் உங்களுக்கு போதும். சரி, நாங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டோம், வீட்டை கொடுத்துட்டு போயிட்டு வந்ததுமே அடுத்த செய்தி என்ன தெரியுமா? அடுத்த செய்தி, அந்த தாய் கோல் போட்டு சொல்றா, பேசிக்கொள்ளாம அழுது கொண்டு சொல்றா, 7 வருஷமாக நிக்காஹ் இல்லாம இருந்த என் மகளுக்கு ஒரு நிக்காகம் செட் ஆகிட்டு. வந்து முடித்த மாப்பிள்ளை ஒரு ஏழை, ஒன்றும் கேட்க இல்ல, வீடு அவட வீடு தான், என்ன செய்ய, எனக்கு ஒரு இருப்பிடம் இல்லாத்தினால இருப்பிடம் உள்ள இடத்துல முடிச்சுக் கொள்வோமே என்று சொல்லி நான் முடித்துக் கொண்டுட்டேன். சுபஹானல்லாஹ். அவர் சொல்றாரு, ஹஜ்ரத் துஆ செய்ங்கோ, நான் 1வது நாள் ராவே நியத்து வச்சுட்டேன், இந்த வீட்டுக்குரிய காசை நான் ஜம்சமுக்கு திருப்பி தந்துடுவேன், எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் தாங்க. இதை நீங்க எங்கே எழுதிட வாடம் எனக்கு கைக்கூலியாக தந்தது சொல்லி நான் இதை உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன். அன்பானவர்களே, நாங்க சீதனம் வாங்கிட்டோம், நாங்க ஏக்கர் கணக்கில் கொடுத்துட்டோம், நாங்க வாகனம் கொடுத்துட்டோம். இந்த 100 கணக்கான பெண்களுடைய இந்த கண்ணீருக்கு மத்தியில எங்கட பிள்ளைகள் சந்தோஷமாக வாழப்போகுதா? ஏண்ட பிள்ளை சந்தோஷமாக வாழணும்டா? 10 பிள்ளைகளை சந்தோஷமாக வாழ வைப்போம். இப்படி ஒரு துவா செய்யுங்கோ, இந்த துவா அது எங்கே நீங்க போக தேவையில்லை, அந்த துவா கபூல் தான். படித்த குரானையும் ஹதீஸையும் சாஹிதாக வைத்து சொல்றது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தால் பள்ளி நிர்வாகம், நம்பிக்கையாளர் சபை, சம்மேளனம், பலவகையான விடயங்களை வேண்டுகோள் வைத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் அமையும் என்றிருந்தால் ஒரு நேரம் வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் நின்று இன்ஷா அல்லாஹ் பலபடிகளை பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். அது என்ற பொறுப்ப கடமை, இது ஒரு சிறப்பம்சம் அல்ல, கடமையுணர்வுடன் சொல்லுகின்றேன். செய்வோம், உருவாக்குவோம், வாழ்ந்து காட்டுவோம். ஒரு சமூகத்தை விட்டு விட்டு போம், அவர்கள் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை விட்டு விட்டு போகட்டும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த உங்கள் அனைவர்களுக்கும், குறிப்பாக ஜமியத் உலமாவுக்கும், அதனுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களுக்கும், பள்ளியினுடைய சம்மேளனம், பொதுப்பள்ளியினுடைய ரஷ்டி நிர்வாகி அவர்களுக்கும், நிர்வாக சபைக்கும், இந்த ஜும்மா பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும், சம்மேளனத்தினுடைய நிர்வாக அங்கத்தவர்களுக்கும், வெளியூர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர நண்பர்களுக்கும், இவ்வளவு நேரமும் பல திறமங்களுக்கு மத்தியில் நல்லவைகளை செயல்படுத்திக் கொண்டிருந்த அன்பு சகோதரிகளுக்கும் நல்லவைகள் கிட்ட வேண்டும். அல்லாஹ் நல்லவைகளை நாட வேண்டும். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا.